இதுபோல ஒவ்வொன்றையும் அளிப்பதற்காக ஈஸ்வரன் எந்த நேரமும் காத்திருக்கிறார். அப்படி இருந்தால் முக்தியை பெற வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் பாவம் எது புண்ணியம் எது என்று அவர் அவர் இஷ்டப்படிதான் நடப்பார்கள். ஏனென்றால் நாம் ஒன்றை பாவம் என்று சொல்லிவிட்டால் மற்றொருவர் அதை பாவம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஒருவர் வெண்குடல் சுருட்டு ஊதுவதை பாவம் இல்லை என்பதால் தான் அவன் ஊதுகின்றார். ஏனென்றால் அதிலே அவனுக்கு எழுதியிருக்குது ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் தெரிஞ்சே செய்யலாம். அப்போ பாருங்க, அவனுக்கு பாவத்தை எழுதி கொடுத்தா கூட அவன் மனசு ஒத்துக்கல, ஏன்னா அவன் செய்யறது கரெக்ட்னு அவன் மனசுலப்படுது. அது போல அவரவருடைய எண்ணங்கள் அதன் பால் செல்வதால் அந்த பாவத்தினுடைய தன்மையும் அதனுடைய வேகத்தையும் அதனுடைய மிகுந்த சக்தியையும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் பாவத்தின் தந்தையை தெரிவதற்கு முன்னால் அது பிறப்பதற்கு மூல காரணங்களாக பல உண்டு. அதில் ஒன்று விதி. விதி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் விளக்கம் காண முடியாத சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது மனிதன் கொடுக்கின்ற பெயர் விதி. விளக்கம் காண முடியாத சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கும் போது அதற்கு அவன் தருகின்ற பெயர் விதி. நமது ஆசைகளே வினையாகும். வினைப்பயன் அல்லவோ விதி. இப்பொழுது வினையின் இயல்பு யாது என்று பெரியவர்கள் கேட்கின்றனர். மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் அறிவாய் செல்வும் அவா வினையே என்றார் அன்னையினார். அதுபோல் ஐம்புலன்கள் வழியாக செல்கின்ற தத்துவங்களால் தான் நாம் வினைப்பயனை நுகர்கின்றோம். ஐம்புலன்களால் என்னென்ன நல்லது செய்தாலும் சரி, தவறுகள் செய்தாலும் சரி, அது என்ன செய்கின்றீர்களோ அதுக்கு ஏற்றபடி அது பலன் தரும். அதுபோல எம்பெருமான் தந்தை திருவருளால் பாவத்தின் வினைகளை தெரிந்தால் தான் பாவத்தின் தந்தையை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தோப்பனாரை தெரிஞ்சுக்கனாக்கா அவங்க பிள்ளைய கேட்டா உங்க அப்பா பேர் என்னன்னா சொல்லுவார். அதுபோல ஒவ்வொரு காரணத்தோட நம்ம வந்து புள்ள வந்து ஒரு சாதாரண ஆளா இருப்போம், வந்து சொல்லுவோம் ஐயா எங்க தகப்பனார் பெரிய ஆளு, அவர் இந்த பதவியில் இருக்கிறார் அந்த பதவியில் இருக்கிறார், நீ என்ன இருக்கிறன்னா கேள்வி கேட்போம். உன் தகப்பனார் எதா இருந்தாலும் கவலை இல்லை, நீ என்ன. அதுபோல எம்பெருமான் திருவருளால் பாவத்தின் தந்தையை தெரிந்துவதற்கு முன்னால் விதியை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த விதியை பற்றி சொல்லும் போது பாவத்தின் தந்தை ரகசியம் அதில் ஒட்டி வருகிறது. இதற்கு ஒரு சம்பவம் உண்டு. காசி சேத்திரத்தில் அதான் கடுகனவே தாங்கடந்த காலையிலே விடுகனவே தாங்கடந்த கங்கை கரையோரந்தனிலே உத்தவர்கள் சித்தர்கள் சீரியர்கள் அத்தனையும் தத்துவத்தில் தாந்தாந்து வந்தவர்களெல்லாம் வெற்றியிருக்கின்றனர். அந்த மாதிரி உத்தவர்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் படித்தவாழ்லாம் நிறைய பேர் இருக்கான். அந்த மாதிரி படித்தவாழ்ல சந்திர மௌலின்னு ஒரு பெரிய வேத வித்தகர் இருந்தார். நின்னையும் ஒரு கால் தான் எடுத்து வந்த காலையில் பின்னையும் தத்துவத்தை நானேடு வடித்திருந்தால் சந்திரமௌலி என்ற உத்தம வேதி. அவர் படிக்காத படிப்பே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே படிச்சிருக்கிறார். என்ன, அவர் படிக்காத நூல்கள் கிடையாது, அவர்கள் படிக்காத வேதங்கள் கிடையாது, அவர்கள் புகாத இடங்கள் கிடையாது, போகாத இடங்கள் கிடையாது. அத்தனை இடத்தையும் போய் போய் தன்னுடைய அனுபவத்தால தன்னை உத்தவராக ஆக்கி கொண்டனர். ஆனா அவர் தான் ஊருக்கு வந்து சேர்றாரு. காசியில கிட்ட இருக்கிற ஒரு ஊர் ஒன்று, அந்த ஊர்ல அவர் சந்திரபுரி என்ற ஒரு இடத்துல வந்து சேர்றார். அந்த மாதிரி வந்திருப்பார். அவ ஊர்ல ஒரு பெரியவா வந்தான்னா நீ என்னென்ன அனுபவப்பட்ட என்ன பண்ண கதை கேப்பா. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவருடைய அனுபவத்தை சொல்லுவோம். அது போல அவர்களை வந்து கேட்கும் போது ஒரு ஒரு என்ன கேட்கின்றார், மேற்கே தலை வைத்து படுத்தால் என்ன பலன். நம்ம யார் யாரோ எங்க இடங்கிடத்தாலும் படுத்துறோமோ இல்லையோ, ஆனா மேற்கே தலை வச்சு படுத்தா என்ன பலன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு காரணத்தோடு ஒவ்வொரு காரியங்கள் நடக்குது. ஆனா அவரே சொல்லிக்கிறார், நூல்களை படிப்பதால் தர்க்க அறிவுதான் வளர்கிறது, தத்துவ ஞானம் பெறுகிறது, ஆனால் ஆன்மீக அனுபவம் வருவதில்லை. புத்தகத்துல வண்டி வண்டியா நீங்க படிச்சாருன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், தத்துவத்தை உங்களுக்கு அழகா வளர்க்கலாம். ஆனா குரு பின்னால சுற்றி குருவுடைய அருளோடு ஆன்மீக அனுபவத்தை நீங்க படிக்கிற புத்தகங்களை தராரு. கடவுள் இப்படி இருப்பார், செந்நிற மேனியத்தான் செந்தகள் தீயோடு ஆடுவார், பின்னிறை மேனியத்தான் செந்தகள் தீயான் என்று எண்ணிய அடங்க அது இருப்பது சிவ உருவமே என்றார். சிவபெருமான் இந்த நிறத்துல செம்பவள நிறத்துல இருப்பான், தீயோடு ஆடுவார் அப்படி எவ்வளவு ஒரு மத்தவெல்லாம் சேர்ந்து நெருப்பு சுற்றாத அவர்கள் பெருந்தி திருந்தி அண்ட சகாசரங்கள் கடந்த தீகள் எல்லாம் வருந்தி வாயுத்தி இருந்தி என்று நீ சொல்லிவிடு. அத்தனை தீகளும் அவன்பால் வந்திருந்தது. திருதி அவனை சுடுவோ என்றார் காரைக்காரன். அதுபோல எம்பெருமான் திருவருளா ஒரு தீயை கொண்டு ஆடுகின்றவனுக்கு தீயை சுட்டாமல் இருந்தாலும் அதை வைத்து ஆட முடியும். தீயாக இருக்கின்றவன் அண்ணாமலையார், அவன் தான் பெருஞ்சோதி. அப்பெருஞ்சோதியா இருக்கின்றவனே நெருப்பு சுடுவான். அதுபோல் தீவண்ணத்தான் சிவன் என்று நூல்களில் எழுதியிருக்கிறது, ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்பொழுது கண்ணால் பார்க்க வேண்டும். கண்ணால் பார்க்க வேண்டும் ஊனக்கண் கொண்டு காணுதல் அப்பா உன்னையும் மறக்கடித்து விடுமே. ஞானக்கண் கொண்டு பார்த்ததல் என்றும் நிற்கும் பாரு. அந்த மாதிரி ஞானக்கண் கொண்டு பெரியவா பார்த்ததால்தான் அனுபவ படிப்பால இன்னைக்கு அது கொடுத்திருக்க திருவம்பாவெல்லாம். அந்த ஞானக்கண்ணால் நூல் அறிவு அவனுக்கு தத்துவ ஞானம் தான் வளர்க்கிறது, ஆனா ஆன்மீக உணர்வு கிடைக்க வைக்கிறது. அதுபோல எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் கேட்டா மேற்குல தலை வச்சு படுத்தா என்னையா ஆகும். அதற்கு சாஸ்திர ரீதிகள் சொல்லுது ஆயுள் வளரும். ஆனால் நீங்க எப்படியெல்லாம் தலை வச்சு படுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆயுள் வளரும்னா மேற்க வச்சு படுக்கும். ஏனென்றால் நேரிடை தாங்கடந்து வந்தொரு காலையிலே கபாலத்தீடு ஞான தருவு என்னும் ஓனரம்பு துடித்து ஓடும் பாரு. அந்நிலை போய்ச்சிடில் மேல்நிலை மேற்க வந்து ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அந்த வாழக்கபால தேவதைகள் என்பது மேற்கில் படிக்கின்றவர்களுக்கு ஆயுளை கூட்டுதான். ஆகவே மேற்கு படுக்கிறவன் அவர் பதில் கொடுத்தார். இன்னொருத்தன் சும்மா இருப்பான கிழக்கா படுத்தா என்ன சார் அதான் சொன்ன கிழக்கில் கண்டு நீ படித்திடில் செல்வம் பெருகும் பாரு. இல்லத்தில் செல்வம் எந்த காரணத்தை கொண்டும் தேயாதான் பெருகி கொண்டிருக்கும். தெற்கே படுத்தால் யாது கிடைக்கும் கொண்ட புகழ் மேலும் மேலும் வளரும் பாரு. தெற்கே தலை வச்சு படுத்தணும் புகழ்கள் மேலும் மேலும் வளர்றதான். வடக்கே வைத்திடலப்பா நோயால் அனுபவிப்பாய் பாருங்க. ஏன்னா காந்த சக்தி அதிகமான இடம். நோய்களுக்கு ஒவ்வொரு காந்த சக்தி உடம்புல சில சக்திகளை வெளிப்பட்டு போயிடுச்சுன்னா இந்தது பெருக்கு வெளியது சென்றிடில் தந்தது உடல் சோர்வு பெறுதுவார். அந்தது போல் அனைத்து உள்ள சக்திகளும் தந்தது வடக்க இழுக்கும் என. அதனால்தான் வடக்கு நோய் இருக்கிறது ஆயுளை எடுத்துட்டு போறதுக்கு நடக்கிறது. இது போல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்னொன்னு சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்து கேட்டார், சாமி ரொம்ப அற்புதமா சொல்றேன், பாவத்தின் தந்தை யார் சொல்லுங்க. ஆஹா, எல்லாத புத்தகங்களையா எல்லா புத்தகத்தையும் எடுத்து புரட்டி விட்டார். தேடாத புத்தகங்கள், பாடாத அனுபவ ஞானங்கள், கூடாத சித்தர்களும் கேட்காத பெரியோர்களும் தத்துவத்தை தான் தேர்ந்து வந்த காலை அத்தனையும் புரட்டி பார்த்தனர் சந்திரமௌலிக்கு ஒன்றும் கிட்டலையே. எல்லாத்தையும் தந்து இருந்து நூல் அதான். அதனால்தான் எல்லாரும் இப்ப உடனே போய் ரெஃபர் பண்றோம். ரெஃபரன்ஸ் எல்லாம் உதவாது ஆன்மீகத்துல, அதெல்லாம் அனுபவத்துல தான் தெரிஞ்சுவிட முடியும். அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது என்னன்னு கேட்டா ஓரளவு தான் அறிவு போய் நிற்கும். எல்லா புதுங்க பார்த்தா தெரியல. என்ன சாமி காசி இல்ல, எல்லா ஊரும் சுத்தி வந்தாலும் இது தெரியலையா? சும்மா இருப்பாரா படிச்சது? ஆஹா, நான் கண்டுபிடிச்சோட திரும்பவும் போற. ஒவ்வொரு ஊராவும் ஒவ்வொரு மகான்களையும் போய் கேட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறான். ஒவ்வொருத்தரும் அது அற்புதமா சொல்றா. பது பாவத்தின் தந்தையின் என்று ஒருத்தர் கேட்டவன்னு ஒருத்தர் சொன்னாரு, உன்னுடைய முட்டாள்தனம் தான் பாவத்தின் தந்தைன்னு. ஆஹா, பிரமாணமா இருக்கு, ஆனா என்ன திருப்திப்படுத்தல சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார். இந்த மாதிரி 32,000 யோசனை தூரம் நடந்தாராம். அப்ப எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு? அவ்வளவு தூரம் நடந்து யாரு கேட்டாலும் ஒரு பலன் கிடைக்கல. திரும்பவும் மீண்டும் வருத்தத்தோடு திருவண்ணாமலை பகுதியா நடக்கிறார். ஞான தபோதனரை வாயனும் அழைக்கும் மலை, வாயனும் ஞானியர் நிறைந்த மலை பாரு. தன்னவர் ஐயனும் அப்பா பாடாதவர் ஒருவர் உண்டோ எனில் அதை நாடாதவர் யாரும் இல்லையே கலியில். ஓர் இரவில் அனைவரும் திருவண்ணாமலை இடை பிறந்தவும் என்ன. நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல திருவண்ணாமலை பிறந்தவங்க தான், திருவண்ணாமலை வளர்ந்தவங்க தான். எத்தனை பேர் திருவண்ணாமலை பிறந்துட்டு இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா அதோட ரகசியம் தெரியல. மெட்ராஸ்ல போஸ்டிங் கிடைக்குமானா அலையறான், நான் சொல்லு திருவண்ணாமலையே இல்லையாங்கிற இல்லைன்னு மாட்டேன். அதுபோல அருமை தெரியாத காரணம் ஆசான் இல்லாத ஊரு இருந்தா திருவண்ணாமலையை புட்டு ஒரு தலை நேரம் நகர மாட்டாரு. எனக்கு அங்கே இருக்கணும்னு ஆசை, ஆனா ஊரை சுத்திக்கிட்டே இருக்கு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் இந்த திருவண்ணாமலை நடந்து வர்றச்ச ஒருத்தரை சந்தித்தார். அவர் சந்தித்தவர்தான் பஞ்சமுக மகாரிஷி என்று சொல்வதில்லை. அந்த ரிஷியை சந்தித்த போது அவர் சொன்னார், இங்கு ஒரு செல்வந்தன் இருக்கிறான், அவனை கேள் தெரியும் என்றார். ரிஷி போய் சொல்றார் செல்வந்தன், அந்த செல்வந்தன் வீடை தேடிக்கொண்டு வருகின்றார் சந்திரமௌலி. பொறுமையா நடந்து வரார் சோர்வோட, ஏன்னா எத்தனை மைல் நடந்தது, சோரோடு நடந்து வர்றச்சு செல்வந்தன் அவரே பார்த்துட்டான் இவர் முகத்தை. சுவாமி நமஸ்காரம் வாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கிற என்ன சங்கிட்டு இப்படி எல்லா கதைகளையும் அழுமையா சொல்ற, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு நீங்க காலப்படுவானா, ரொம்ப நூலா நடந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தனி வீடு தரேன், நீங்க தனியா சமைச்சு சாப்பிடுங்க, உங்களை யாரும் வந்து கேட்க மாட்டா, ஏன்னா ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைந்தவர். அதான் சில பேர் சொல்லுவார், ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைந்தவர் பாரு, உங்களை ஆச்சாரங்கள் அணிந்தவர். ஆச்சார அனுஷ்டானங்கள் வெளியில் இருந்தா மட்டும் பத்தாது, உள்ளத்தினுள்ளேயும் இருக்கணும்னு பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா வெளியில் அப்பா தீண்டார் பாருன்னு சொல்லார் பாரு, அவர் வந்து சந்திரமௌலி யாராவது தண்ணி தொட்டு கொடுத்தா கூட உடனே ஒரு தரப்பை குளிச்சுட்டு வந்தா தண்ணியை தொடுவார், அவ்வளவு ஆச்சாரம் அவ்வளவு மடி அந்த வயசான காலத்துல கூட. அதுபோல எம்பெருமான் திருவருளால் மடி என்றால் ரொம்ப நினைச்சுக்கிறா, புது நல்ல ஒரு ஆடை எடுத்து கட்டினு இருந்துட்டா மடி, அதெல்லாம் மடி அல்ல, பிடியனும் பெரும்பாடு தந்திடில்லப்பா, மடியை எத்தனை பேர் கெடுத்து வைத்து அண்ணன் மடித்தனையோ என்பதே மடி என்றார். மடியில எல்லாம் அந்த காலத்துல பாட்டிமாரெல்லாம் மடியில கட்டி கொண்டாந்துருவான், ஏதாவது பிள்ளைங்களுக்கோ பேரனுக்கோ பிச்சைக்காரனுக்கோ அதில் கட்டி உள்ள போட்டு அடுத்த வேலை. அந்த மாதிரி பிடியலை யாருக்கெல்லாம் நீ அழித்திருக்கிறாயோ எவ்வளவோ அப்போதுதான் நீ மடி உடையவராய் கருதப்படுகிறார். அதுபோல நீ இன்னொருத்தருக்கு என்ன கொடுத்தாயோ அதுதான் உன்னை மடியாய் காட்டுகின்றது. தன்னுடைய தாய்க்கு சொல்ற மாத்திருக்கு சொல்ற ரமணன், அது போல எது மடி என்பதை பற்றி அற்புதமாய் ரமணன் சொல்றாங்க, கேட்டோம்னா நம்ம சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்பெருமான். அதுபோல இவர் என்ன பண்ணார், தண்ணி யாரா தொட்டுட்டா உடனே ஒரு ஸ்நானம், யாரா இவருடைய பஞ்சருத்ரினியை தொட்டுட்டா உடனே ஒரு ஸ்நானம், இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணி ரொம்ப மடியோட தானே சமைச்சுப்பார், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார், வெள்ளப்பூண்டு தேவையில்லை, வெங்காயம் தேவையில்லை, இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் உண்டு நிறைய இருக்கு. வெள்ளப்பூண்டு வைக்காத காரணம் நிறைய உண்டு, அசுர தலைகள் தான் விழுந்த காலையிலே தத்துவத்தை தானடக்கிய அசுர தலைகள் வெள்ளைப்பூண்டாய் உதிரங்களாய் உண்டுதான், ஆனால்தான் இந்த வெள்ளைப்பூண்டு அசுர புத்தியை தரும், ஆகிய வெள்ளப்பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு பெரிவா சொல்றது உண்டு. அசுரனுடைய உதிரம் உண்டத்தால் ஆகுது, ஆனா வெள்ள பூண்டு சாப்பிடாதனும் அசுரனா இருக்கிறோம், சாப்பிட்டவனும் அசுரனா இருக்கிறோம். அதான் கழிவு காரணத்தோன் கண், இதற்குத்தான் இன்பான் நேச்சர் உடலிலேயே பறக்கிற இயற்கை சக்திகள் என்று சொல்வது. அதுபோல் வேரிடம் காயம் கொண்டு அப்பாவின் காயம் அது மறந்தவர், செயரிடம் கொண்டவர் வாடகத்தில் தரித்து பாரு, வெங்காயத்தால் கண்வாய்கள் எல்லாம் போகுதான், ஏன்னா வெங்காயத்தை நறுக்கிறச்சே கண்ணில் தண்ணி வந்துடும், அப்பவே கண்ணில் இருக்கிற துன்பங்கள் போயிருது, வாடகங்கள் சொல் வைத்தியம். இது போல இவர் ரெண்டுத்தையும் தொடாது சுத்தமா இருக்கிறார். அற்புதமா ஒரு மாசம் இவர் போயிட்டு வந்த கலப்பெல்லாம் ஆயிடுச்சு. செல்வந்த வந்து ஒரு நாள் பார்த்தா, சுவாமி நீங்க வயசானவர், ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்களே தண்ணி இழுத்து நீங்களே தண்ணி இறைச்சி நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நான் ரொம்ப சுத்தமா மடியோடு உங்களுக்கு சமையல் செய்து போடுறேன், நீங்க அதை எடுத்து சாப்பிடணும், அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டா ஒரு நாளைக்கு நான் மடியோடு செய்து போறேன், நீங்க சாப்பிட்டாங்கன்னா 20 பொற்காசுகள் தருகிறேன், நீங்கள் இதை மறந்து விடக்கூடாது, தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தவர் என்ன பண்ணார், பொற்காசுகள் 20 தராம அவனே சமன் செய்து போட்டு, நமக்கு ஏன் கஷ்டம் சத்து சிறதானுட்டா என்ன தப்புனாரா, ஆஹா வேஷா செய்யணுட்டா. மறுநாள் அற்புதமா செல்வந்தன் எல்லா வித மடியோட சுத்தமா தங்க கிண்ணத்துல தங்க தட்டுல எல்லா பதார்த்தத்தையும் சாப்பாடையும் வச்சு, சுவாமி சாப்பிட வாங்க ரொம்ப சந்தோஷம், இதை போயிட்டு ஆசிரமம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை வச்சுதா அவங்க பண்ணிட்டு நேரா வந்தா தீர்த்த மாதிரி உன் மூப்பு சுகா தண்ணியை தெளிச்சாரு, சாப்பிடறது கையை வச்சா உருவிட்டான், ஏன்டா அடிச்சு சாப்பிடறதுக்கு முன்னால கை வைக்க நேரத்தில் எடுத்து விடுறேன். ஆமா சுவாமி நீங்க ரொம்ப நாளா கேள்வி கேட்டுருந்ததோ இல்லையோ, என்னடா பாவத்தின் தன்மை, அதை பத்தி என்னடா சோத்த போடுங்க, அதெல்லாம் கேட்டாங்க, அதனாலதான் அங்க இருக்குது ரகசியம். என்ன சுவாமி பாவத்தின் தந்தைன்னு யாரும் கேட்டாரா, இவ்வளவு நாள் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே ஒரு 20 பொற்காசு தரேன்னு சொன்னவனே புத்திய மாற்றிட்டியே, நீ ஆச்சாரம் அனுஷ்டானம் தான் இந்த பொற்காசுலயே போயிடுறதா, இது நியாயமா நீ நினைக்கிறது, இந்த மாதிரி இருந்தா காரணம் என்ன தெரியுமா? அனுஷ்டான விரதங்கள்லாம் இவ்வளவு படிச்சிருந்து போகிறது இந்த பொற்காசுக்காக. அப்பொழுது என்ன தெரிகிறது இதிலிருந்து? பேராசை உனக்கு இருக்கிறது. பொற்காசுக்காக ஆச்சார அனுஷ்டான உறவாளா ரொம்ப பேர் உண்டு. பொண்ணுக்காக மணிக்காக அது கொடுப்பார், பட்டங்கள் கொடுப்பார், பதவிகள் கொடுப்பார், அது பாடுவார், இது போடுவார் என்று எல்லாவித தன்மைகளையும் மறந்து போய் எல்லாவற்றையும் விட்டு போறவாள்லாம் உண்டு. ஆனா அதுக்கு காரணம் அவர்கிட்ட பேராசை. ஆசை, இந்த பேராசை தான் பிறவிகளை தருகிறது. ஆசை ஒருவனுக்கு பிறவியை தரவில்லை, பேராசை தான் பிறவியை தருகிறது. இந்த பேராசையினால நீ 20 பொற்காசு கொடுக்கணும் அனுஷ்டானத்தை விட்டுட்டியே பாவத்தின் தந்தை தெரிஞ்சுட்டியா பிறவி கொடுக்கிறது பேராசைதான். அதுபோல பாவத்தின் தந்தை பேராசை. பெரியொரு காலையிலே தாண்டேடி வந்தனுட்ட ஒரு செல்வந்தன் சொல்லிட்டான். அந்த பேராசை என்பதை உணர்ந்து விட்டார், உண்மையிலேயே புரிந்து விட்டார். இந்த மாதிரி பேராசைகள் உடையதால் பிறவிகள் தொடர்ந்து வருகிறது. இந்த பிறவிகள் துயர் கட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு. அதுதான் சித்தம்பலத்தில் தீயோடு ஆடும் கூத்தனின் திருவடியை பற்ற வேண்டும் என்கின்றால் பாவைக்கு. இதைத்தான் ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்து ஆடும் தீர்த்தம் நட்டில்லை சித்தம்பலத்தே தீயோடு ஆடும் கூத்தன். பாவ சொல்றாளா, சித்தம்பலத்தில் தீயோடு ஆடுகின்றான் கூத்தன். அவன் செய்கின்ற திருவிளையாடல் ஒன்றாய் இரண்டா? அத்தனையும் படைத்து, அத்தனையும் காத்து, அத்தனையும் அடித்து, இவை எல்லாம் அவனுக்கு விளையாடு. கடவுளுக்கு எல்லாம் விளையாட்டாகுது, நமக்கு எல்லாம் பிராப்ளமா இருக்கு. இதைத்தான் யுவானும் குவலையும் எல்லாம் காத்தும் படைத்து கறந்து விளையாடி வார்த்தையும் பேசி என்றார். சிவன் ஒருவனே படைக்கின்றார், பிரம்மா கிடையாது. சிவன் ஒருவனே காக்கின்றார், விஷ்ணு கிடையாது. சிவன் ஒருவனே அழிக்கின்றார், ஆக்கலும் காத்தலும் படைத்தலும் அனைத்தும் ஆக்குகிறார் எந்தொழில் செய்கின்ற ஈசன் ஒருவன் தான் செய்கின்றான் என அறிவாயே. பின்னை நெடுங்கால் கொண்டு பெறுவான் எல்லாம் அப்பா, அவன் இன்னவன் விட்டதை அப்பா ஏற்று செய்ய துடித்து இருப்பவரே மற்றவர் எல்லாம். சிவன் வந்து மற்றவாளுக்கு டான்ஸ் கொடுப்பதற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். ஆகவே விட்டு கொடுத்தவனே ஆக்கின்றான், விட்டு கொடுத்தவனே காக்கின்றான், விட்டு கொடுத்தவனே அழிக்கின்றான். விட்டதும் தெரிதரும் தான் ஒரு காலையிலே, பட்டதும் பெருமானாகி இருக்கும் காலையிலே அன்னவும் ஆடுகின்ற தீயோடாடும் கூத்தன் என்னட்டு சில்லம்ப நத்தில்லை சித்தம்பரத்தான் தன்னுடன் ஆடுகின்ற சிவபெருமானுக்கு ஈடு இணை படைப்போ ஆக்கலோ அழித்தலோ காத்தலோ யாரும் கிடையாது. ஆகவே ஈசனுக்கு நிகர் ஈசனே. தேவரும் ஆடி தீர்த்தமும் ஆடி தினவொரு காலையில் பானமும் ஆடி வந்தொரு காலையில் வாய்ந்திருந்த காலை அத்தனையும் செய்கின்றவன் ஈசன் ஒருவனே. ஆகவே சிவனே தெய்வம், தேடும் தெய்வம் எல்லாம் அத்தனையும் கடந்த ஒரு காலையில் பாடும் பொருள்கள் ஏதேது எடுத்திருந்தால் சூடும் மலர்வாளைகள் அத்தனையும் தவித்திருந்தால் ஏதனால் தொட்டு ஆதி முதல் இன்று வரை காத்து அழித்து வடை அனைத்தும் செய்வன் ஈசன் ஒருவனே. ஆகவே சிவனே தெய்வம், தேடும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து வந்த ஒரு காலையில் தீயாடும் கூத்தனுடன் மாணவாடி கோபுரத்தை நின்றெடுத்து நீவாத்திருந்தார். சில்லைவார் அந்தனருக்கும் அடிவைக்கும் அடிவையாய் சத்துவங்களை தாராடி வந்தால் ஈசனே தெய்வம். ஆகவே சிவன் ஒருவன் தான் தெய்வம். தேடும் நாள் தாண்டெடுத்து வந்த காலையில ஊடு நாள் ஊடுட்டு தான் கொண்டு இருந்தாலும் ஈசனுக்கு நிகர் யாரும் கிடையாது, இருக்கவும் முடியாது. எம்பெருமான் திருவருளம், அவனுடைய திருவிளையாடல்களுக்கு காரணமெல்லாம் அவன் இயக்குகின்றான், மற்றவர்கள் இயங்குகிறான். அவன் இயக்காவிட்டால் எதுவும் இயங்காது. தனித்து அசைத்தால் ஈசன் அனைத்தும் அசையும் பாரு. ஈசனது அசைந்து நிறுத்தினால் அனைத்தும் நின்றுவிடும் பாரு. யோகத்தில் ஈசன் ஆடினால் அனைவரும் யோகியர். ஈசன் போகத்தில் ஆடினால் அனைவரும் போகியர். ஈசன் கண்டொரு காலகத்தில் சங்காரத்தில் ஆடினால் அனைவரும் மரணமே. ஆகவே ஈசன் என்ன செய்கின்றாரோ அதைத்தான் அனைவரும் செய்கின்றோம். ஆகவே ஈசனால் அசைக்க முடியாதது எதுவும் கிடையாது. உண்டது பொருளது தானா யாகும் வண்ணம் கண்டது தீர்த்தம் ஆடி தினமாடி தேவரும் ஆடி காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தை பேசி என்றால் பாவம். அது மட்டுமில்லாம கூந்தலின் மீது வண்டுகளெல்லாம் ஆர்ப்பரிக்கின்றன. அவர்கள் வந்து பொய்கையில் நீராட வேண்டும் என்பதற்கு முன்னால் அவர்கள் கையிலெல்லாம் வளையல் அணிந்திருக்கலாம், உடல்ல நீண்ட ஆடை இருக்கலாம். இதுதான் சொல்லும் ஒரு தத்துவம். கண்டது ஒரு தத்துவத்தில் அப்போ ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும், குளிக்கும் முன்னே ஆடை இல்லாமல் செய்யக்கூடாது பாருங்க. குளிக்கிறதுக்கு முன்னால ஆடை இல்லாமல் குளிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது.
ஆடையோடு தான் குளிக்கணும்.
கௌதி இனம் மான்களுக்கு பாரு, பெண்ணினத்தான் மேல் ஆடைத்தான் சுற்றிய செய்துதான் கூட்டிட வேண்டும் தீர்த்தமே என்றார். அதுதான் முறை. இதை செய்யாவிட்டால் ரோகதான சக்தி என்ற ஒரு சக்தியால் உடல் பாதிக்கப்படும். இந்த பாதிக்கப்படுறதால புத்தி பேதரிக்கப்படும். இந்த புத்தி பேதரித்தால தவறுகள் செய்வதற்கு சந்தர்ப்பம் வரும். ஆகவே எம்பெருமான் திருவர்களால் நீண்ட உடையோடு அவர்கள் பொய்கையில் ஆடப் போகின்றார்களாம். அப்பொழுது அவர்கள் தலையில நிறைய புஷ்பம் இருக்கு. அந்த பூக்கள் மீது வண்டுகள் ஆர்க்குதான். ஒரு தலையில இருக்க புஷ்பத்து மேல வண்டு ஆர்க்குனா அந்த புஷ்பத்துக்கு என்ன ஒரு வாசனை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இதுதான் யோசிக்க பெரியவங்க சொல்றாங்க. எந்தெந்த மாதிரி பூக்களை பெண்கள் சூடலாம்? எல்லா புஷ்பத்தையும் சூடு இல்லாம பாவ பெண்கள் சூடி வந்திருக்காங்க. ஒரு ரீசன் இருக்கு. நம்ம நினைச்சா எல்லா புஷ்பத்தையும் என்ன சொல்லுவோம், பூவுடன் சேர்ந்த நார்மலுக்கு வாசம் இல்லா மலர் மணக்காது பாரு. பூவுடன் சேர்ந்தாலும் பூவோட கற்ற நார் வேணா மணக்கும், ஆனா வாச மலரோடு இருக்கின்ற வாசம் இல்லாத மலர் சேர்த்தால் வாசம் வாசம் இல்லாத மலர் மணக்காது. இதை தெரிஞ்சுடும். எல்லாம் வச்சுப்பாங்க, மல்லிப்பூ வச்சு அதுல கொஞ்சம் கனகா மரத்தை வச்சு அழகா போட்டா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காவும் இருக்கும், அழகா இருக்கும். அது தவறு. வாசமுடைய மலருடன் வாசம் இல்லா மலர் சேர்த்தால் அப்பா வாசமுடன் இருந்து பழகும் கணவரை வெறுப்பது சூழ்நிலையே.
கலருக்கு ஆசைப்படாது, வாசத்தோடு வாசனையை சேர்க்கணும். இனம் இனத்தோடு சேரணும், குலம் குலத்தோடு சேரணும்.
அதை விட்டுட்டு வாசம் இல்லாத மலரையும் வாசம் உள்ள மலரையும் ஒன்னா சேர்த்தா அழகா இருக்க நினைக்காதே, கடவுள் மலருக்குள்ள சண்டை வரும். ஆகவே பூ வைக்கிறதுல முறை எழுதி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. எந்த காலத்திலயும் வாசம் இருக்கிற மலர்லாம் தலையில சூட்டணுமே ஒழிய வாசம் இல்லாத மலரை சூட்டக்கூடாது. கலர் எல்லாம் பார்க்காதீங்க, கலர் கூட வராது. கொண்ட நிறங்கள் உன்னுடன் கூட வருமோ, கண்டெடுத்த அறங்கள் தான் போயிடுமோ. ஐயா நீ செய்த வித்தையும் நீ செய்த தர்மம் வந்தாலும் கூட வருவாரு. பிறர் என்ன அழகு என்று சொல்ல வைத்திடாது பாரு. ஆகவே நீங்க அப்படி கலர் இருக்கிற ரோஜா பூவோட மல்லிப்பூ சேரு வாழால் சொல்லு. அது போல எம்பெருமான் திருவர்களால் மல்லிகள்ல பல மல்லிகள் உண்டு. எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கெல்லாம் அந்த லோக்கல் பேர் சொல்லுவாங்க மல்லிகள், அதெல்லாம் வேற பேர். சிச்சி தாரை முல்லை ஜாதி மருவு தவனம் தான் கூட்டி அப்பா. மல்லியிலே மருவு மல்லி என்று ஒன்று உண்டு. அந்த மல்லி இவ்வளவு நீட்டு இருக்கும். சதுரகிரி மலையில இன்னைக்கு இருக்கு. அந்த ஒரு மல்லியை வச்சா ஒன்பது நாள் வாசல் அடிக்கும். அது போல மருவு மல்லி தவன மல்லி தான் கூட்டி வந்த மல்லி அப்பா. திருமல்லி பெருமல்லி ஏதுமல்லி தொட்டமல்லி பாரு கண்டுமல்லி காணாமல்லி என செண்டுமல்லி வைத்து விடுவாயினர் அகத்தியர். எந்தெந்த மல்லிகளை எப்படி வைக்கிறோம்? இத ராமபாலம் சொல்றது ஒரு சிகப்பு கோடு இருக்கும், பிச்சுப்பூன்னு அதுக்கு இன்னொரு பேர் வேற. இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. இந்த பிச்சுப்பூ ராமபாலம் வைக்கும் போது வேற மலர்ல கூட சேர்க்கக்கூடாது. ஏன் கேட்டியா? அதுக்கு பின்னால பெரிய ஸ்டோரியா இருக்குது. பிச்சிதனை தான் கொண்டு வந்த காலையிலே அப்பா எச்சமன இதுதான் பிச்சம்மாள் பிச்சப்பன் என்றெல்லாம் பேர் வைக்கிறது உண்டு. இந்த இதெல்லாம் வந்து சுவாமிக்கு ரொம்ப நாள் வேண்டி இருந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்து பிறந்தாக்கா அவங்களுக்கு பிச்சம்மா குப்பம்மா குப்புசாமி இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது உண்டு. சில நேரத்தில் ஊர்களில் பார்த்தா மூக்கில் வளைய கூட அடிப்போம். அந்த மாதிரிலாம் உண்டு. இல்லாமல் இல்லாமல் இருந்து பிறந்தாக்கா அதுக்கு பிரார்த்தனை சக்திகள். அதுபோல இந்த பிச்சுப்பு யார் ஒருவர் பிச்சிதனை தான் சூடி வந்த காலையிலே எச்சமது தான் கடந்த காலை அச்சமது தவிர்த்துடும் மாதனால் தொட்டு பிச்சி மலர் பாருங்க. இந்த பிச்சு பூவுக்கு இயற்கையிலே சிகப்பு கோடு இருக்கிறது. இந்த சிகப்பு கோடோடு இருக்கும் போது என்னன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா, கொண்டது பிரியாமல் இரு தத்துவம் விளக்கும் ஓர் மலரன் அறிவாய் சிவசக்தி ரகசியத்தில் சிவனை வெள்ளையாகும் சக்தி சிகப்பாகும் அப்படி எடுக்கலாம். இன்னொரு இடத்துல இன்னொரு பரிவட்டு சுவாமிகள் பாடுறார், சிகப்பு சிவனாகும் வெள்ளை சக்தியாகவும் வைத்து பாடுறார். சிகப்புடன் வெள்ளை தான் சேர்த்து அகப்புடன் தான் சேர்த்து பிச்சிதனை சூடுவோரப்பா வேறொரு பூ சேர்த்திடல் கூடாது என்ன. அந்த பிச்சு பூ சூடுறவங்க வேற மரம் சேர்த்தா நிச்சயமா மரம் மாறி பரஸ்கமன தானங்கள் பறக்கமன வேதங்கள் பரச்சுவர தான்கள் பறக்கவர் பார்வைய மனம் வேதனைச்சு வேற இடத்த பார்த்து தோண வந்துடுமா. ஆகையால் பிச்சு பூ சூடுவர் எச்சமும் எக்காரணம் கொண்டு ஏதேதும் சூடக்கூடாது.
அந்த மாதிரி
சிவசக்தி ஐக்கியமா கணவன் மனைவி சுகமா வாழ்ந்தா இந்த ராமபாவனம் பிச்சுப்பூன்னு சொல்றோமா? ஆனா நம்ம சூடுறத விட
இந்த பிச்சுப்பூ ஆண்டவனுக்கு சொன்னா என்ன பண்ணணும்? இடக்காட்டு சித்திரம் எழுதுகிறார். தேவமாய் தீர்த்தம் மாடி தினம் ஒரு காலங்கில பிச்சு அது அப்பா முறையோடு எடுத்து வரும். அச்சு கோத்தது போல் தாங்க கோத்த அச்சு கோத்தனா அடக்கியா இப்ப இவ்வளவு விட்டு விட்டு கோக்குற கதை அச்சு கோத்தது அச்சு கிட்ட 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 கோக்குற மாதிரி அடக்கியா கோத்து அந்த பிச்சு போ என் ஈதனுக்கு அணிவிக்கிடலப்போ கணவன் மனைவி பிரியாருமாறு
தயவு சொல்ற கதையே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் இங்கதான் இப்பதான் அந்த மாதிரி
கணவன் மனைவியில எத்தனை வேற்றுமையும் வரவே வராதா? ஆனாலும் ஈசனுக்கு பிச்சுப்பூ சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இந்த வந்தாரத்தின் பொருள் பிச்சுப்பூ சூடி இருக்கிறாரா இந்த பாவைப்பெண். அதோட மட்டுமா குண்டு மல்லி பரவமல்லி பெருமல்லி என்று குண்டு மல்ல சின்ன குண்டு இல்ல அதுல குறைஞ்சி 20 இழம் இருக்கும் பெரிய குண்டு மல்லி அது பரவ குண்டு மல்லின்னு பேர்.
அந்த பரவ குண்டு மல்லி எல்லாம் என்ன பண்ணுங்க ஒன்னே ஒண்ணு இலையோட சொரிங்கன்னு போவோம்.
அதை சொல்ல ஏன்னா பெரியவையில கலியில காரணத்துடன் கண்டு அப்பா நங்கையர் தான் ஒன்று ஒன்று இலை வைத்து ஓரம் சொருகுவாரு அண்ணங்கை அப்பா ஒருத்தியாவே சுற்றுவாங்க ஒன்னே சொருக எந்த காரணத்தை கொண்டு ஒரு சிங்கிள் டவர் வச்சாதீங்க வச்சீங்கன்னா ஒரு தடவை ராகம் தரித்தொரு தாங்காலையில பிரித்தொரு அப்பா ஏக ராகம் பாடியது போல் ஆகுங்க. ஆகவே எம்பெருமான் திருவிழா இரண்டு தான் வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுத்தையும் ஈக்குவல் ஹைட் இருக்க கூடாது ஒன்னு கொஞ்சம் இறக்கி இன்னொன்னு ஒன்னு காம்பு அதிகமான ஒன்னா சேர்த்து புரோச்சரை குத்தி வைக்கணும். பின்னை ஒரு கால் பட்ட விளக்கு தான் பட்ட விளக்குனா புரோச்சரம் பட்ட விளக்கு தான் சொல்லி ஒரு காம்பு இறக்கி ஒரு காம்பு அப்ப கணவன் மனைவி போல தெரியுமா ரெண்டு புஷ்பம் இச்சையுடன் தான் பேசி வைத்து செல்லும் பெண்ணுக்கு இச்சையுடன் தான் திருமணம் ஆகும் பாரு நடவடிக்கை அந்த மாதிரி வைக்கணும். அந்த குண்டு மல்லியில பரவமல்லி வச்சோம்னா எந்த காரணத்தை கொண்டு இந்த ஆத்மான்னு சொல்லுவாங்க சுவாச காத்த நோயுடன் தான் கண்ட காலையில் அதாவது வஞ்சிதாது பாரு வாடகை அந்த மாதிரி வச்சுட்டு போனா இந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு ஆஸ்மா நோய்கள் வராதா? அடுத்து எம்பெருமான் திருவர்களால் மதுரை மல்லி என்று சொல்வது உண்டு. அதுல வந்தா உடம்பு போட மாட்டான் எண்ணிக்கை ஒன்னு ரெண்டுன்றவா 20-30 எண்ணுவான். அந்த மதுரை மல்லி என்ன சொல்றாங்கன்னா பவளத்துண்டு தான் வாங்கும் பெருமாள் மல்லி பாருன்னா அழகர் ரெண்டு ஏத்த வல்ல அழகு மல்லியே என்றார். அதுபோல அழகர் ராத்துல இறங்கும் போது அந்த மல்லிய துடி தான் இறக்கணும்னு சம்பிரதாயம் அதுவெல்லாம் போய் பாருங்க. அது போல அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் ஒவ்வொருவரும் அந்த குண்டு மல்லிய மதுரை மல்லிய வாங்கிட்டு வந்து ஈசனுக்கு சூட்டுவார்களாம். அம்மல்லிகளை யார் சூட்டுதா? அந்த மாதிரி மல்லி இருந்தா உடலுடன் தான் சேர்த்து குறித்த அப்பா எக்காரணம் கொண்டு அப்பா இக்குங்கும தாந்தத்துவத்தை தொங்காமல் வெட்டிடாது. பூவை என்ன பண்ணுவா கொண்ட உள்ள போட்டு இப்படி தொங்க விட்டுடுவோம் அப்படி போகும்போது தொங்கிண்டே போகும். அந்த மாதிரி தொங்க விடக்கூடாதா? தொங்க விட்டால் அப்பா கணவனும் சொல்படி கட்டிட மாட்டான் மனைவியும் அக்கணம் கட்டிட மாட்டான் கண்டு அது தொங்கி போகும் வர எப்பின்னுக்கு சொல்லிடுவாய் நன்றாய். அதுபோல் பூவை அடக்கமா சொருக்கித்தான் வைக்கணும் தொங்க விட்டு ஆட விட்டு பார்க்கக்கூடாது. ஆடுகின்ற காட்சியெல்லாம் ஈசனுக்கு தான். தொங்க விட்டு வரும்போது சுவாமியை வந்து நர்தன ஆட்டங்கள்ல கொண்டாடுவார். அந்த மாதிரி கொண்டாடுவா சுவாமிக்கு அந்த புஷ்பம் ஆடுமா அது பார்க்கறதுக்கு அழகா பார்க்கலுடன் என்று எண்ணிடாக பாசமுடன் ஆசிதரும் ஞானமும் பாரு ஈசனுடன் சிவன் ஞானியும் வந்தனர் பாரு தான் தேடி வந்த காலையில் போதமுடன் வந்திருந்தாலும் ஈசனுக்கு அலங்கார மாலைகள் தாந்தேடி வைத்த காலையில் துண்டளித்து சிறப்பு செய்தனர் என அறிவாயி ஈசனுடன் தான் வந்த காலையிலே எங்கது கெடிருந்தால் ஈசனுக்கு சூட்டும் மாலை அழக தனித்தழகு பாரு நரகத்தில். அதுபோல எம்பெருமான் திருவிழா மதுரை மல்லியை ஈசனுக்கு சுற்றுவோம் நடந்து வருவோம் அற்புதமா இருக்கும். அந்த மல்லியை யார் ஒருவர் சூடுகின்றார்களோ அவர்களுக்கு தலைநோய் வராதா? ஏன்னா தலையில் இருக்கின்ற ஈரசக்தி எல்லாம் அது இழுத்துடுறதான் அந்த மல்லி. அது மாத்திரம் இல்லாம அந்த மல்லி வைத்து யார் ஒருவரை காண போகின்றாயோ காரிய சித்தி என அறிவாய் என்ன. அதனால்தான் வெளியே போகும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்கறது பெரிய என்ன இப்படி முறைக்கல மாமியார் உன்னை முறைக்கல இவ போற காரியம் நல்லா நடக்குமான்னு யோசிச்சு பாக்கணும் அவ்வளவுதான். அதுக்குள்ள இவ புத்தி முறைக்கிறதுல போய் அதான் விதி. ஆகவே என்ன அந்த காலத்துல தெரியும் பாட்டிமார்களுக்கெல்லாம் தெரியும் இந்த புத்து வச்சுட்டு போனா இந்த காரியம் நடக்கும் நடக்காது. அதனால டெக்னிக்கா பாப்பாங்க அவங்க இவங்க சைட்ல பாக்குறாப்பான்னு சுட்டிக்கிட்டு போவோம். அதான் பெரியவர்களை தொட்டு வணங்கி செல்ல வேணும் போறதுக்கு மேல மாமி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க அப்பா அம்மா ஒரு நமஸ்காரம் பண்ணி போன சொல்ற இதுக்குதான். ஆனா நம்ம இந்த மாதிரி பண்ண முறைகிறான்னு சொல்லிட்டு போனா காரியம் முறைச்சிட்டு போகும். ஆகவே இது மதுரை மல்லி அடுத்து அப்பா நித்திய மல்லி என்று ஒரு உண்டு, அதுக்கு ஊசி மல்லி என்று பெயர். அந்த நித்திய மல்லியை வந்து சூட வேண்டிய நிலைகள் என்னன்னாக்கா, எந்த காரணத்தை கொண்டாந்த பின் இது வந்து மேல் இருக்கணுமா, இப்படி மேல இருக்கா, எல்லா பூவும் இப்படி வச்சு சூடுறது, நித்திய மல்லி இப்படி வச்சு சூடணுமா? ஏன்னாக்கா ஆதிநாள் தொட்டு அப்பா திருமூலை பார்த்து இருக்க வேண்டும். மல்லி கூறு பாரு, அத்திருமூலை இந்த பின்னால பட்டையை வச்சு கட்டுற மாதிரி கட்டுமா பூ சூடுறது, அந்த மாதிரி திருமுலைய பார்த்திருந்தா என்னவளுக்கு அப்பா போகின்ற இடத்திலே புனிதமாயப்பா, ஏதேது நினைத்தாலும் அக்காரியத்தை சாத்துரியமாய் மூடிக்கொள்வார். முத்திய பிரமாதமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வருமா, அந்த மாதிரி பூச்சூடல. அதற்கடுத்து கொண்டது அப்பா அடுக்கு மல்லி, ஒவ்வொரு பூலியும் அடுக்கடுக்கா நாலஞ்சு புஷ்பம் நாலஞ்சு புஷ்பம் கொத்து கொத்தா இருக்குமா. இந்த மாதிரி புஷ்பத்தை கொத்து கொத்தா எப்ப பார்க்க போகணும்னா, நிறைய குழந்தை குட்டிகள் எல்லாம் வச்சிருக்க பெரிய சுமங்கிலே பார்க்கும் போது போட்டு போகணும். அப்படி இல்லாம கொத்து மல்லி பார்க்காம குழந்தையே இல்லாதவாழ் கிட்ட கொத்து மல்லி பார்த்துட்டு போனோம்னா நம்முடைய குழந்தைகள் வேதனையால் வாடும். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும், பூச்சூடுவதில் எத்தனையோ ரகசியம் இருக்கு. அதனால இன்னொரு கடையில கொடுத்தோம் வாங்கிட்டோம் தெரிவித்தோம் நினைக்காதீங்க. அதோடு மட்டும் இன்னொன்னு சொல்றா, தொடுத்தது பழக பெண்ணினத்திற்கு தேவையான பூ கொடுக்க வேண்டிய பழக்கம் வரணுமா குழந்தையிலே? கடையில வாங்குற பழக்கம் வந்து விட்டு இந்த காலத்துல, காரணம் விதி. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய எண்ணத்துடன் தொடுப்பர். வெளியில உட்கார்ந்து சில பேர் தொடப்பா அவங்களுக்கு நாதனையா இருக்கும், பட்டினியா இருப்பா, சரி இக்காதோ வியாபாராகும் வியாபாராகும், பச்சை எடுத்துலயே பச்சை எடுத்துலேன்னு கட்டு வாங்கி வாங்கி போக ஒரே பச்சை எடுக்கும் கட்டிக்கா ஓட்டெல்லாம் முடிவு. அது போல இல்லாமல் அவரவரே உட்கார்ந்து மல்லிகளை தானே கோர்த்து கட்ட வேண்டுமா? அந்த மல்லிகளை கோர்த்து கண்டு மனமுடன் தான் அப்பா மங்கள பாடல்களை பாடி, என்னென்ன மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடுமாக்கா, கொண்டது அப்பா கோபாலன் நாமம் திருவங்கிளையாடும் தொட்டில் அழகுதனை கண்டது போல் எண்ணி நீ பாடுவாய். சின்ன குழந்தை முருகன் எப்படி இருப்பானோ, சின்ன குழந்தை கோபாலன் எப்படி இருப்பானோ, அவன் திருவா தீராத விளையாட்டுகளை எப்படி பார்ப்பாய, அந்த விளையாடுறான்னு நினைச்சுண்டே நீ கோக்கணுமா? அந்த மாதிரி கோத்து நீ கொண்டு போய் உன் மலரை நீ தூடி சென்றா மனமது மகிழும். ஏன்னா குழந்தை உள்ளத்துலதான் தெய்வம் இருக்கும். அந்த குழந்தைய நினைச்சு கட்டினா உன் உள்ளமும் சுத்தமா இருக்கும். இந்த மாதிரி பூவை கட்டணும் தெரிவா சொல்ற. ஆகவே ஒவ்வொரு பெண்ணுக்கும் பூ கட்டித்தான் தீரணும். தனித்தொரு கால இதை நீடெடுத்த காலி ஓரது ஒட்டெடுத்த வந்தனாருடன் ஒவ்வொரு பெண்ணும் நாரி மங்கையர் தான் எடுத்து கட்ட தெரியவில்லை என்றால் அன்னவனுக்கு வாழ்க்கை ஏதுனா. அதுக்கடுத்து அமலிங்க அமங்கலிங்க புஷ்பத்தை கட்டக்கூடாது. தொட்டது ஈசனுக்கு அர்த்திக்கலாம் கட்டக்கூடாது என அறிவாய் பாரு. அந்த மாதிரி கட்டினோம்னா நிச்சயமா தத்துவங்கள் தாங்க என்று போய சித்தங்கள் ஆகி போகின்ற இடத்தில் வீண்டிணைக்கு கலகங்கள் வந்துடுமே. ஆகவே அவத்துல அவாவா வாங்கி வச்சு அவாவா கட்டணும். மற்ற நேரம் கடகத்தை பேசாம இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம். ஆகவே எம்பெருமான் திருவதா இந்த ஊசி மல்லியை பின்புறமாய் வைத்து அதன் மீது கொண்டகரு மல்லி வட்டங்கள், அந்த நாறு தெரியுமே காம்பு தெரியுமே நாலு பேர் கேட்பாங்க, அது மேலதான் கொண்ட இதழ் காலையில் துளித்து மாலையில் மறைஞ்சிடும் ரோசாவை வைத்துடுவாய். அது அந்த பட்டய மறைக்கிறதுக்கு ரோசா வைப்பையா. இந்த மாதிரி வச்சா ரோஜா புஷ்பத்தில் ஒரு தத்துவம் ஒன்று தெரிஞ்சு விடுங்க, உதிர்ந்த புஷ்பம் காரிய சித்தி ஆகாது. இதுல வந்து பல கலர் உண்டு, மஞ்சா உண்டு, சிகப்பு உண்டு, வெள்ளை உண்டு, எல்லாம் உண்டு. அந்த மாதிரி அது பூக்கள் மகிமன் பேசலாம் பெருசா வரும். அது போல எம்பெருமான் திருவிழா உதிர்ந்த ரோஜாவை வாங்காதீர்கள். ஏன்னா ரோஜா வந்து உதிரக்கூடாது, எடுத்துட்டு ஆட்டி பார்த்தோம்னா ஒரு இதழ் விழக்கூடாது. அந்த மாதிரி இதழ் விழாவை நீங்க மல்லிய அந்த ரோஜாவை வாங்கி வைத்தா நீங்க போகின்ற காரி சிரமம் வெற்றி கொள்ளு. ஆகவே கவனம் தேவை. இது போல அற்புதமான மல்லிகள் எல்லாம் கூந்தலில் சூடி பூச்சூடியே ஸ்நானம் செய்வருப்பாரு. ஆகவே பூச்சூடிதான் ஸ்நானம் செய்யணும். அது போல பூச்சூடி இந்த பாவை பெண்கள் குதித்து விளையாடுகின்றார்களா பொய்கள். அப்பொழுது அவர்கள் தலை வாசமான மரங்கள் இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் குதிக்கும் போது எழுந்து பறக்குதான்.
அந்த மாதிரி எழுந்து பறக்கும் போது கை சிலம்பு ஒலிக்குதான், கால்கள் காலில் என்னென்ன தண்டைகள் போடுறது எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் எல்லாரும் மறக்காம செய்யணும். மெட்டியே போடுறதுக்கு யோசிக்காதீங்க. எல்லாரும் வெட்டி போடுவோம். வெட்டி போடாமனா என்ன சாபம்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன்.
அதுபோல் பழை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பறவன் செய்ய அணிகுடல் மேல் வண்டு ஆர்ப்ப, அணிகுடல் மேல் வண்டுகள் எல்லாம் ஆர்க்கின்றதா, வண்டுகள் ஆர்க்கின்ற நிலைக்கு வாசம் உள்ளவார்கள்.
அதுல வந்து சம்பங்கி என்று ஒரு மலர் உண்டு,
அதுக்கு அபார சக்தி உண்டு. ஆறுமுகனுக்கு இட்டது ஒரு மலர் சம்பங்கியை தான் கூறுவாய் ஆறு இதழுடன் குட்டிருக்குமே அகசியம். அதுபோல அந்த சம்பங்கி என்ற மலரை எல்லாரும் நான் சொல்லுவா காம்பா ஒடிச்சிட்டு கட்டுவா, காம்பா ஒடிக்காது, அது அடி கூறு காம்பு என்பது உண்டு. அந்த காம்போடு செய்தாக்கா வள்ளி மலாரனுக்கு போய் சேருமா? ஏக முருகனாக இருந்தால், தனித்து முருகன் இருந்தால் அவனுக்கு காம்பு அடிக்காம்பு எடுத்துட்டு செய்யலாம். கல்யாண குணவுடைய முருகனா இருந்தால் அவனுக்கு அடிக்காமலும் சேர்த்துத்தான் மாலை கட்டணுமா? மற்றொரு இலைகள் வெச்சிடலாகாது பார், இலை வச்சு கட்டக்கூடாதா? இந்த காத்து வேலை போடுங்கள், இலையை வச்சு அடுத்தா பெருசா கட்டி குத்துருவான். இலை வச்சு கட்டாதீங்க, ஏன்னா ஈசனுக்கு இலை வைத்து கட்டக்கூடாது. வைத்தால் இலை வைத்து துளசியுடன் தான் வில்வம் மட்டுமே வைக்கலாம் இலைகள், மற்றேதும் வைத்திடல் ஆகாது பாரு. இலைகள் வச்சா துளசி வைக்கலாம், இல்லைன்னா வில்வம் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுதான் கட்டணுமா? வெறும் இலையை வச்சு கட்ட வெத்து இலை தாங்க அப்பா சுருட்டியப்பா, அழகாய் கொடுத்துடுவார் அப்பா, நம்பியே நீ போவார், உனக்கு தருவேன் தருவேன் என்று சொல்லி ஏமாற்றி அனுப்புவார். அதனால ரொம்ப பேர் கொண்டு மாலை போட்டு வருவார். அதுக்கு என்ன வேலை செய்திருவா? ஒன்னும் யோசிச்சு நீங்க கட்டி கொண்டு போடணும் சாமிக்கு. சாமி திண்டு மாலை எப்படி கட்டணும் நாங்கள் கட்ட தெரியாது நினைக்காதீங்க. திண்டு மாலை கட்டுற முறைகள்லாம் பெரிய எழுதி வச்சிருக்கேன்.
வரி வரியா எப்பா கொண்டாடு ஒரு குறியில் மாட்டி,
அக்குறில வளையத்துல மாட்டி, வரி வரியாய் தொங்க நீ விட்டுடுவாயை நாரிதனையும், துரிதுரியாய் அடுக்கடுக்காய் வைத்த பூக்களை ஒன்றொன்றாய் சுற்றி சுற்றி ஒவ்வொரு வரிகளும் சேர்த்திடுவாய், அத்தனை வரியும் ஒன்றாய் கூட்டி அடியில் முடிக்கிட்டால் திண்டுமாறை வந்துடுவார், செந்தினி ஈசனுக்கு சாத்துவார், இனியப்பா என்றுமே மனமுடன் வாழ ஆட்சி கொடுப்பானே.
திண்டுமார் நம்பளே கட்டலாம், ஆம்பளைய கட்டுறீங்க மடத்துல.
அதுபோல எம்பெருமான் திருவருள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மலர் கட்டித்தான் சேர வேண்டும். முதல்ல கஷ்டமா இருந்த ஒரு மலர் ஒன்னைக்கு வச்சா உங்களுக்கு கண்டுக்கும், ஆனா கஷ்டப்பட்டு கட்டித்தான் தீரணும். இது மாலை கட்ட தெரிந்தால் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பது அர்த்தம். ஆகவே பூ கட்டி பழகணும் பெண்கள், கட்ட தெரியாம தள்ள கொட்டியாக கட்ட வைக்கணும் ஆண்கள்.
எம்பெருமான் திருவருளா
இந்த பூக்கள் எல்லாம் அணிந்திருப்பதால் பண்டுகள் அறுக்கும்படி அவர்கள் குதிக்கிறார்களா? அதுல என்ன தாமரை மலர்களும் மற்ற மலர்களும் உள்ள இப்பொய்களில் மூழ்கி மூழ்கி குளிர்ந்து நீர் ஆடினார்கள். பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் இருஞ்சுடை நீர் ஆடேவர் பொற்பாதம் தன்னை இருத்தி என பொற்பாதங்களை அவர்கள் இருத்தி பாடுகின்றார்களாம். இந்த பொற்பாதங்களை இருத்தி பாடும் போதுதான் அற்புதம் என்றால் என்ன எப்படி என்று பெரியவர்கள் சொல்றார். நம்ம நினைப்போம் எதை எதையோ அற்புதம், ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாங்க எல்லாரும், நான் இல்லைன்னு சொன்னது. ஆனா அத்தனையும் உண்மையான வார்த்தை தான், நான் இல்லைன்னு எதையுமே ஒத்துக்கிறேன், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் அவர் அனுபவம் தான் அற்புதம். இது தெரிஞ்சுக்கணும். அற்புதம் என்றால் என்னன்னா அவாவ அற்புதம்னா அற்புதம். ஒரு உதாரணம் சொல்றேன், சிவனின் திருவிளையாடலால் அருளை அடைவது நமக்கு தான் அற்புதம், ஆனால் சிவனுக்கு அல்ல.
அவர் செய்கின்ற கருணை நமக்கு தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. எம்பெருமான் என்ன கருணை? அடையாளம்
நேற்று நினைச்சா இன்னைக்கு வரா, இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு போறா, இன்னான்னு சொல்ல முடியும்.
அதோட மட்டுமல்ல, ஒரு கோவிலுக்கு பல வழிகள் உண்டு.
எந்த வழியில சென்றாலும் முடிவில் அடைவது கோவில் ஒன்றுதான்,
மீன் சாட்டிலும் எரித்தார்.
அதுபோல ஒருவன் ஆற்றுல இருந்துட்டு சுவாமியை கோபுர தரிசனம் பார்த்தா சுவாமியை சேவித்து திருப்தி ஆயிடுத்து, நேற்று கோபுர தரிசனம் கோடி போக நாசனம், ஆகவே இங்கே சேவிச்சுட்டு எனக்கு இதுதான் அற்புதம்.
இன்னொருத்த எல்லாம் ஆத்துல இருந்து எழுந்து போய் கோவிலுக்குள்ள போய் சுவாமி அலங்கார ஆபரணம் பார்த்து அந்த வாத்தியங்கள் ஒலிகள்லாம் கேட்டு, ஆஹா என்ன அற்புதமா சுவாமியை வேறவே சேவிச்சே, அதுதான் அற்புதம்.
இதில் எது அற்புதம்? அவர் அவர் அனுபவம் தான் அற்புதம். அவனுக்கு அது அற்புதமா தெரியுது, இதுக்கு இவனுக்கு அற்புதமா தெரியுது. அதுபோல் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றையும் அவரவர் எண்ணம் கொண்டு பார்க்கிற வண்ணம் அற்புதமாக இருக்கு. அதுபோல கருங்குவளை மலர்களும் செந்தாமரை மலர்களும் பொய்களே ஒன்றா இருக்கு. அந்த செந்தாமரை மலர்களை பார்த்தா சிவன் போல தெரியறதா,
கருங்குள மலர்களை பார்த்து புஷ்பங்களை பார்த்து அம்பிகையாவும் ஐயாவும் நடிக்கிறது என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி அற்புதத்தை அவ பார்த்தாளாம். இதைத்தான் பைங்குவளை கார்மரா செங்கமர பைங்குவளை
அங்கும் குருகி இனத்தால் பின்னும் மரபத்தால்
அங்கும் குருகி இனத்தால் என்றால் பாவம்.
அங்கம் என்றால் உறுப்பு, குருகு என்றால் வளையல் என்று பொருள், இனத்தால் என்றால் வளையல் கூட்டம்.
அதுபோல்
அங்கமெல்லாம் வளையல் அடைஞ்சின்ற அங்க உறுப்பு கைகளாகிய உறுப்பில் வளையல் அடைஞ்சிருப்பா யாரு? பெண்.
அந்த பெண் தான் உமை.
ஆகவே அந்த உமையோடு பக்கத்துல பின்னி அங்க வந்து ஈசன் எப்படி இருக்கா? பின்னும் மரவத்தால் என்ற அந்த குதிக்கும் போது எழுந்துகின்ற அலைகள் எல்லாம் பாம்பு படையெடுக்கிற மாதிரி இருக்கிறா, அது சிவபெருமான கழித்து இருக்க பாம்பு படையெடுக்கிற மாதிரி. அது போல அந்த வளையல்களுடன் இருக்கின்றார். இது அம்பிகையை குறிக்கும்.
கரும்பு வளை மலர்கள் அம்பிகையை குறிக்கின்றது.
அந்தவர் அங்கம் குருகிரத்தால் பின்னும் மரவத்தால் இங்க வந்து அம்பிகையை குறிப்பதால் எம்பெருமான் திருவர்களால் வளையல்கள் அதை பற்றி சின்னால் சொல்கின்றது.
அன்னை எப்படி வளையல் அணிஞ்சிருக்கிறார தத்துவங்கள் சின்னார்.
அதுபோல எம்பெருமான் திருவர்களால் அடுத்து மும்மலத்தால் வரும் பாவங்கள்
எல்லாம் கரெக்டா அணைஞ்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லல.
ஆனா வாழ்க்கையில 332 கோடி இது இருக்குது மும்மல பாவம்,
332 கோடி.
ஆனா எளிமையா எளிதில புரியக்கூடிய பாவங்கள் எல்லாரும் எழுந்துக்கிறீங்க.
அதையே அடியன் சொல்கின்ற இந்த ரிஃபைன்டு மேனர் அவ்வளவுதான்.
அதுபோல எம்பெருமான் திருவெல்லாம் வாழ்க்கிற அட் பிரசன்ட் என்ன தேவையா? அதான் திருவம்பாவை படிக்கிறதுனால தற்போதைய என்ன லாபம் வருது? அதான் கேள்வி. அந்த காலத்துல எல்லாம் சொன்னா திருவம்பாவை பதவுற மாதிரி பொழிக்கிற மாதிரி சொல்லிட்டு அடியும் போயிடலாம். அப்ப என்ன பண்ணுற மாதிரி மாதிரி ஆயிடும். ஆனா திருவம்பாவில உள்ள ரகசியங்கள் ஒன்னொன்னு கோடி கோடி வரும். அது போல நம் நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி வாழணும்? இக்காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இடவுகாலம் நடவுகாலம் இனிப்பிறக்கும் அத்தனை காலத்தும் சேர்ந்து அடி நான் மாணிக்க வாசனை மாணிக்க வாசல பெருமை சுவாமி எழுதுறாருன்னா அர்த்தம் இருக்கும். அது போல எம்பெருமான் திருவரனால் இந்த மும்மலங்களால்
பல பாவங்கள் ஏற்படுது. அதுல 3 பாவம் சொல்கிறது.
குணமற்ற கல்வி,
எஜுகேஷன் வித்தவுட் கேரக்டர், அது எல்லாரும் இருக்கு.
எத்தனை பேர் அடியார் வரும்போது பார்த்து சட்டத்தை படிக்கின்ற கல்லூரி இனமா, அதில் இருக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்களாம் பஸ்ல போறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பிரமாதமா இருந்தது. அவனும் பிறந்தால் ஒரு அன்னைக்கு அவனுக்கும் உண்டு தங்கை தமக்கு அனைவரும் உண்டு பாரு. இன்று பார்க்கின்ற பெண்ணங்கையை நாளைக்கு இவனுக்கே மங்கையாய் வருவார் பாரு. இத்தனை பார்த்து அன்னவனை பார்த்து அடிக்கின்றான் பாரு. என்ன வேலை?
சட்டம், சட்டம் சொல்லி தர போற பார்த்து
இந்த மாதிரி பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்து வண்டி வரும்போது அதாவது சட்ட கல்லூரி வேற அதை போட்டு இருக்கிறவங்களா இளைஞர்கள். சட்டத்தை காக்கின்றவன் சட்டத்தை அழிக்கின்றான். அது போல அவனுக்கு அந்த பெண்ணே நாளைக்கு மழை மங்கையா வந்தா ஒத்துடுவானா? நான் பார்த்து விதில் அடிச்ச பொண்ணு இவன் வளரணுவானா? இவனும் அதே போல ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே. இவன் தாயே நாளைக்கு இந்த மாதிரி போனா விதில் அடிப்பானா? அடிச்சா சும்மா இருப்பானா? இவனுடைய குழந்தைய நாளைக்கு எவ்வளவு ஒருத்தம் பார்த்து விதில் அடிச்சா கேட்பானா? ஏன் பொண்ணையா பார்த்து விதில் அடிச்சா ஆடை தெரியுமா? அதுபோல இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இந்த மாதிரி போற காலமா ஆகும்போது என்ன தோணுச்சு? அப்பதான் இதை நான் ஞாபகம் வந்துருக்கேன்.
குணமற்ற கல்வி சொல்லணும்னு ஞாபகம் வந்து எஜுகேஷன் வித்தவுட் கேரக்டர்.
அதற்கடுத்து மனிதன் தன்மைக்கு ஒவ்வாத விஞ்ஞானம்,
சயின்ஸ் வித்தவுட் ஹியூமானிட்டி.
அதை செய்திடுறேன் இதை செய்திடுறேன் கம்ப்யூட்டர் வச்சிடறேன்னு சொல்லிட்டு
கம்ப்யூட்டர் எல்லாம் சொன்னா நம்ம எளிதா முடிஞ்சிடுறது. உனக்கு இருக்கிற மெமரியை போய்க்கிறது கம்ப்யூட்டர்.
ஏன் கேளுங்க, நீ பிள்ளைக்கு 2 2 4 2+2
அதை பார்த்தாதான் 4
அதுக்கு மூளையில மண்டையில வந்து 8000 கோடி நரம்புகள் உண்டு. அதில் துரிய நரம்பு என்று இந்த கபாலத்து கீழே இருக்குது ஆவி போறதுக்கு முன்னால். அந்த நரம்பு தான் மெமரிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த ஞாபகம் வச்சுக்கிற நரம்பானது என்ன பண்ணும் கேட்டா இந்த மாதிரி கூட்டி கூட்டி இந்த போட்டிய ரேகளை வந்து எலக்ட்ரானிக் ரேலை வச்சு வச்சு போட்டாக்கா நாளைக்கு 2 2 என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த கேட்டோடும் கால்குலேட்டர் 2 2 4 வராது. அது போல போட போட மறதிகள் நிறைய வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க நீங்கள் மனிதனா மாடா என்று உங்களுக்கே கம்ப்யூட்டர் போட்டு அறியமா அப்படின்னு இல்ல போனா டாகு பூனைன்னு. அது போல உங்க நினைவை நீங்களே மறந்துடுவீங்க. ஆகினால் ஒவ்வொரு பிள்ளையும் எண்ணும் எழுத்து கண்ணினத்தகவும் பெரிய எழுதிக்கிறாங்க. அதனால கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்து படிக்க வைக்காதீங்க, பிள்ளைங்களை கால்குலேட்டர் வாங்கி கொடுத்து போட வைக்காதீங்க. ஆர்டர் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவோம்.
மனசால கணக்கு போட்டு போடுங்க.
அப்பதான் உங்களுக்கு கணக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில் ஒட்டினா செய்ய வேண்டிய சம்பவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லப்பா அது கூட கம்ப்யூட்டர் தேவை, அதுக்கு ரோபோட் வேற செய்யறாங்க, என்ன வேலை. அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன லாபத்தை தருது? ஆகவே அந்த காலத்துல சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருந்தா சிஸ்டர்கள், அவனும் பெரிய சயின்டிஸ்ட், ஆனா அவன் கண்டுபிடிச்சது இன்னைக்கு என்ன அற்புதம் உலக பாருங்க. பூ வச்சு போனா என்ன ப்ராப்ளம்? நமக்கு ப்ராப்ளத்தை சேர் பண்றதுக்கு சால்வ் பண்றதுக்கு நமக்கு டைம் வழிய வேற யாருக்கும் டைம் கிடையாது. டோன்ட் யூஸ் கம்ப்யூட்டர், நான் சொல்ல பெரியவங்க சொல்ற மாதிரி தெரியும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் சயின்ஸ் வித் அவுட் கேரக்டர்.
அதற்கு அடுத்து மனசாட்சிக்கு ஒவ்வாத இன்பம், பிளஷர் வித் அவுட் கான்சியன்ஸ்.
மனசாட்சிக்கு ஒவ்வாத எந்த இன்பத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க.
இதை ரொம்ப யோசிச்சு பார்க்கிறோம். மனசாட்சியை தொட்டு பாருங்க, அத்தனையும் தெரியும்.
இதுதான் மும்மலத்தால் வருகின்ற முக்கிய பாவங்களே இது ஒன்று.
ஆகவே நீங்க எல்லாரும் அருமையா தான் எழுதிருக்காரு இல்லைன்னு சொல்ல,
அந்த மாதிரி மும்மல பாவங்கள் தான் நமக்கு பிறவிக்கு மூல காரணமாக இருக்குது. இந்த பிறவிக்கு மூல காரணமாக இருப்பதால் இம்மனங்களை போக்க வேண்டும் என்றால் இவன் ஒருவனால் தான் முடியும்.
அந்த ஒருவனால் தான் முடியும். மும்மல பாவங்களை தன்மலமாக்கிய தாமலன் கழுவி எண்ணீராடிய பொன்னியதனையப்பா ஈசனுடன். அதனால்தான் மும்மலங்கள் கழுவதற்காக தான் தீர்த்தங்களை போய் ஸ்நானம் செய்யும். ஒவ்வொரு கோயிலுக்கு தீர்த்தத்தில் போய் ஏதோ சாரணம் ஆடுனாக்கா உன்னுடைய மலங்கள் போகட்டும் என்று. ஆனா அழுக்கு போகட்டும்னு சொல்றா கோலங்க கோயிலில் கோலம் கட்டி வைக்கல. உன் மலன் நீ ஒரு தடவை சாரணம் பண்ணுமா உன்னுடைய எண்ணங்கள் போட்டு எல்லாம் செல்வா காசிக்கு போயிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு பொருளை விட சொன்னா காய்கறி விட்டாங்க, காய்கறி விடுறது முட்டாள். இதுதான் சொல்லுவா கலியிலப்பா ஏதாவது பொருள் என்று விட காசிக்கு காசிக்கு போட்டு ஒரு பொருள் கொடுத்தா காசிக்கு போயிடுறது. யோசிச்சு பாருங்க, காய்ச்சிக்கு போய் காய்கறியில வெண்டக்கா விட்டேன், சுடுக்கா விட்டேன், முருங்கா விட்டேன், அதெல்லாம் விட்டாள்தான்
சொல்லாதீங்க. நாங்கள் அதிசயத்தை கண்டு அப்பா கதை சேர விஸ்வநாதன் பீடம் சென்று அங்கதி நீ உண்ணும் பொருளில் ஒன்று கூடவா சென்று வந்த
விஸ்வநாதன் சுவாமியை பார்க்க போயிட்டு உங்களை கத்திரிக்காய் விட்டேன், முருங்கா விட்டேன்.
விடுறது மனசு இல்ல, கத்திரிக்காய் முருங்கா மட்டும் விடுறது காசு.
ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் காய்கறிங்கிற உள்ளது என்ன போட்டுக்கலாம். அந்த மாதிரி விடத்தல்ல காசிக்கு போய்,
காசிக்கு போய் உனக்கு பிரியமானதை ஒன்றை விடு என்றால் நீ இன்று வரை யாருக்காவது இந்த கடிதம் செய்ய வேண்டும் அந்த கடிதம் செய்வது நினைச்சுனா அதை விட்டுடு.
அதுபோல் இந்த பாவம் செய்தேன் அந்த பாவம் செய்தேன் என்றால் அந்த பாவத்தை விடுறதுக்கு ஐடியா போகும்.
அதுபோல் காசி சென்று வந்தால் அப்பா கணம் பொழுது மக்களிடை வைத்திருக்கும் பாசம் விட என்று சொன்னான் பெருமாள். என்ன பாசம்? சரி பையன் பிறந்தான், அவனுக்கு கல்யாணத்தை பண்ண அத்தோட நீ ஓரமிட்டியா இல்லை, அவன் வயிற்றுல ஒரு புலி, அது வயிற்றுல ஒரு பூச்சி, அது வயிற்றுல ஒரு எலி, அது வயிற்றுல ஒரு எறும்பு, பேச்சி பேச்சி பார்க்கணும் ஆசை.
இந்த மாதிரியா என்றது? புழுவும் பூச்சியும் எலியும் எறும்பும் நரியும் நாரும் பிண்டங்கள் பிறக்க பிறக்க பேச்சி பேச்சி பிள்ளை கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா. நீ எந்த தாத்தா வந்தா எறும்புக்குண்டா எலிக்குண்டா அன்னைக்கு தான் இன்னைக்கு போது.
அது போல எம்பெருமான் திருவருளால் அங்கு சென்று வந்தேன் இங்கு சென்று வந்தேன் என்றால் நீ பாசத்தை எந்த நிலையில் விட்டு வந்தாய்? இவா மேல பாசம் அவன் மேல பாசம் காஞ்சி போய் வந்த காஞ்சி மட்டும் போய் வந்த
இன்னத்து காட்சி. ஆகவே எம்பெருமான் திருவருளால் கண்ணன் நன்கெடுத்த காலையில தாங்க எடுத்து வந்திருந்தாலும்
வில்லாதி வீரர்கள் தனித்திருந்த காலையில் காட்சி சென்றவர் விட்டு நன்றி
அவர் வைத்திருந்த பாசம். சில பேர் சொல்லுவாங்க காட்சி போறவன காலையில தாடி விட்டுட்ட. இதெல்லாம் என்னையா இது? காட்சிக்கு போய் வாடிய விட்டா என்ன பண்ணணும்?
செய்யறவனுக்கு கஷ்டம், நீ போக மாட்டே அங்க. ஆகவே எம்பெருமான் தான் தாடி விடுவதும் கொண்ட கட்டதெல்லாம் பிரமாதம் இல்ல.
தாடி விடுதல் என்றால் பொருள் உண்டு, தாடி என்றால் பொறாமை என்று ஒரு அர்த்தம் உண்டு. விடுதல் என்றால் பொறாமையை விடுதல், பொறாமையை விட்டவருக்கப்ப தாடி சடை கட்டுமே என்ற மகான்களுக்கு இங்கே சடை கட்டுவது. அது மாதிரி தாடி விடுதல் பொறாமையை விடணும், நான் நீட்டா விட்டேன்றது இல்லை. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடம் போனா ஒவ்வொரு காரணத்தோடு ஒவ்வொரு காரியங்கள் செய்து பெருமை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி வரும்போது ஈசன் அருளா இதை இதை விட வேண்டும், இதை இதை செய்ய வேண்டும், இந்தெந்த மலங்களை கழுவ வேண்டும் என்பதால் இந்த பொய்கையில் பெண்கள் அல்ல
தங்களுடைய தீய எண்ணங்களும் தீய செய்களெல்லாம் கழுவ வேண்டும் என்று தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினர். எல்லாரும் அந்த பொய்கையில குளிச்சு தங்களுடைய எண்ணங்கள் மாற்று எண்ணங்களை அகற்றுகிறார்களா? அந்த மாதிரி தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினர். அழுக்கு போக குளிக்கின்றது இல்ல, அல்ப ஆசைகள் போக குளிப்பது. இதுதான் தீர்த்தமாடுகின்ற ரகசியம். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசையும் இம்மடிவில் குதித்து பாய்வோம். ஈசனும் சிவனும் இந்த பொய்கையில் இருக்கிறார்களா? ஆகவே அவர்களெல்லாம் இருக்கின்ற பொய்கை நம் மரங்கள் எல்லாம் அழிவே என்று இவர்கள் குதித்து விளையாடுகின்றார். பொங்கு மகிழ் புகப்பாய்ந்து நம்சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தாற்ப பொங்கைகள் பொங்கக்கூடையும் புலல் பொங்க பொங்கையப்பும் முதல் பாய்ந்தாடையோர் என்பவை அனைத்தும் பொங்கி பொங்கி பால் பொங்கி வருவது போல் அத்தனையும் பொங்கி பொங்கி இருப்பதில் வந்து பெண்கள் எல்லாம் முறையோடு தன் கடமை செய்ய இவர்கள் வண்டார்ப்ப குழலியை தான் கொண்டு கொண்டாற்ப தான் கொடந்து பாவை பெண்கள் நீராட கடலுற்ற இந்தவா நீராட காரணத்தை போல் அடுத்து பெண்கள் நீராடும் போது அவர்களுடைய உடலெல்லாம் அசைகின்றன. அதோடு மட்டும் நீரிலே குதிக்கும் போது காது குழைகள் ஆடுகின்றன. பொன்னாபரணங்கள் ஆடுகின்றன. எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சிடணும், காது கம்மல் 420 வரைக்கும் என்னென்ன கம்மல் போடணும், எந்தெந்த அக்கேஷனுக்கு என்னென்ன டிசைன்ஸ் போடணும்னு எழுதி வச்சுக்கிறாங்க சொல்லிடுங்க. இப்பத்தி டிசைன்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல. அதுபோல இந்த காது குழைகள் ஆடுகின்றதா? எப்பவுமே வந்து திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் பெற்று இருக்கும் வரை காதுல ஜிமிக்கு போன, அதுக்கு பிறகு ஜிமிக்கு போடக்கூடாது, அதுக்கு முன்னால ஜிமிக்கு போன. அடுத்து சில பேரு பேரம் பேச்சு எடுத்துவா கூட ஜடத்தை வந்து விட்டுருப்பான். எல்லாம் பார்த்துருக்கீங்க. பேரம் பேச்சு வந்த அன்னிலிருந்து என்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுமோ அன்னிலிருந்தே கொண்ட போட ஆரம்பிச்சிருந்தோம். அதுதான் முறை. ஆனா சில பேர் காலேஜுக்கு போனதான் கொண்ட போகணும்னு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க, புரியல இதெல்லாம். அது போல என்று பேரம் பேச்சு பிறந்தாலும் அன்னிலிருந்து நீ ஜடைவிடக் கூடாது, நீ இளமங்க இல்லையே என்று பிறர் அறிய வேண்டும். அம்மா நீ பெரிய கட்டு கழிச்சு நீ பெரிய சுமங்கலி அப்படின்னு தெரியுனா ஜடம் விட்டா சின்ன பொண்ணு ஜடம் போடுவான். ஜடம் ஆகவே ஜடம் விட்டா சாபம் உண்டு, பேரம் பேச்சு எடுத்து ஆகவே கொண்ட போடணும். அதே நேரத்தில் பேரம் பேச்சு வராம கொண்டா போட்டா அது ஒரு தப்பு உண்டு, அதை யோசிக்கணும். இது போல் சாத்திரங்கள் பிரமாணமா என்னென்னமோ எழுதி வச்சிருக்கு. அது போல் இந்த பெண்கள் எல்லாம் என்னென்ன நிலைகள் தான் எடுத்து வந்த ஆலையில் தன்னது போய் காதில் குழலாறு அப்ப வந்து திருமணம் ஆகல. இந்த பெண்களுக்கு அந்த ஜிமிக்கல போட்டிருக்காங்களாம். அதில் வந்து மாங்காய் நிறம் கொண்டு தேங்காய் வடிவம் கூடி கொண்டது பூவை விரித்து வைத்தது போல் கடுக்கங்கள் உண்டு. பூ விரிச்ச மாதிரி கடுக்கல் கம்மல் உண்டா, மாங்கால கடுக்கல் உண்டா, பிறையில கடுக்கல் உண்டா? கொண்டவரப்பா சைவ தீர்க்கை பெற்றவரப்பா நந்தியும் சூலமும் ஏற்றிருப்பார் காதிலே பாருங்க. சைவ தீட்சை பெற்றவங்க காதுல கடுக்கம் போட்டுருவா நந்தியும் சூலத்தியும். அதே மாதிரி முத்திரை குத்துவாங்க. தீட்சை பெறும்போது வெள்ளி இதுல நந்தியும் சூலத்தியும் குத்துறது உண்டு. இதை சமாசனம் பெறுகள்னு வைஷ்ணவத்துல சொல்றான், தீட்சை பெறுகள்னு சைவத்துல சொல்றான். இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு அவர் அற்புதங்கள் எல்லாம் உண்டு, தனி சங்கதி. அது போல இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு சித்திகளும் வருவது உண்டு. அது போல அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தந்து சக்கரம் காதல கமலா போட்டிருக்க பெரியவா இன்னைக்கும் உண்டு. அதெல்லாம் முறைகள். அந்த மாதிரி போடுவதால் என்னன்னா எப்போதுமே காதல கம்மல் எதிர்ப்பு போறதுன்னு கோவர் கேட்கிறேன். தனித்தொரு காலையே தான் எடுத்து வந்தால் இனித்தொரு காலையை எதற்கு அது குண்டானமே என்று கேட்டேன். சில பேர் காதலே குத்தாம காசெல்லாம் விட்டுருப்பாங்க, செய்யக்கூடாது. கம்மல் காதலை இல்லாம எந்த பண்ணு இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் குறித்து ஒரு தோஷத்தில் வரும் பகுதியில் இன்னவர் இருப்பார். எந்தெந்த ஆட்களுக்கு எல்லாம் செவ்வாய் தோஷம் பரிகாரம் செய்யறாரோ முருகிட்ட போய் எழுந்து மணி மணி கொடுத்து பணி செய்வான். அந்த மாதிரி செய்கின்ற தோஷங்கள் காதல கமல்நாதவனுக்கு வந்து சென்றுருவான். ஏன்னா செவ்வாயுடன் கார பிறவியில குத்து முதல் குத்தி என அறிவாயு. காது குத்துறதுக்கு கனகபூஷன் ஒரு இது இருக்கு, முகூர்த்தம் இருக்கு. காது குத்துற திருவிழான்னு சொல்றான். காதின் காதை குத்தாம விட்டனா எம்பியா விட்டா யாரெல்லாம் இறைவன் பார்த்தாங்க தோஷம் செவ்வாய் குறித்தான இடமா இந்த இடம், அந்த செவ்வாய் குறித்தான தோஷங்கள் வந்து சேருமா? ஆகவே யாரெல்லாம் அம்மா கோயில துர்க பரமேஸ்வருக்கு செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் செய்யறாளோ அவட்ட எங்கது காதில் குண்டலம் இல்ல மங்கையரை தேடி போகுன தோஷம் பாரு. எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கா தெரியுமா? யோசிக்க எம்பியா உதாரி
எம்பெருமான் அது போல இந்த காதில் குத்துறது மட்டும் இல்ல, இந்த காதில் குத்துவதோடு மட்டுமல்லாம காதில் ஏந்துனா இன்னொன்னு ஒண்ணு, காதை குத்துவ காதல கம்மல் இருப்பதால் அவர்களுக்கு அறிவு வளர்ச்சியா. அதனால்தான் நீங்க ராமநாதபுரம் சின்ன வேலி போனா கொள்ளகாது ஆட்சிமா நிறைய வைத்து என்னையே புரசைத்து அந்த எவ்வளவு நீட்ட காடு ஆகுதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மரியாதை அதிகம். ஆட்சிமாதான் இதை வந்து போக எழுதுகிறார், ஆட்சிமாதான் கொண்ட தொல்லை காது அப்பா பெருவாரை சிறுவாரை பலவாரை எனவாரை அடுத்தும் கண்ட காலை முறைகட்டு குண்டு கண்டு சருக்கு வாறு வட்டம் அருவும் எருவும் எருகோலும் அருகோல் அத்தனையும் சேர்த்து ஒரு தொண்டு தொங்கும் பாரு ஒரு காது நீட்டிய.
இன்னைக்கும் பாருங்க பல சித்தர்கள் காது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், காது பெருசா இருக்கிறதுக்கு அவன் அறிந்து ஞான வளர்ச்சி யான காதா சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி காதுல ஒவ்வொரு காதுக்கும் ஒரு பேர் உண்டு, அந்த ஒவ்வொரு காதுக்கும் ஒரு தலையெழுத்து உண்டு, அது காது மகிழ பேசும்போது
எம்பெருமான் திருவருளா காதுல வெறுங்காதா இருக்கக்கூடாது, அதுக்கு கம்மல் தேவை. அந்த கம்மல்ல என்ன மாதிரி கம்மல் போடலாம்னு தெளிவு எழுதி வச்சுக்காரு, ஒற்றடுக்கு அப்பா வட்டை வைத்து கம்மல் அப்பவே வச்சுக்கிறான், பிராக்கெட் போட்டு போடுற கம்மல் எல்லாம் தொங்கல போது காது அவ டைட்டா நிக்கட்டும், வட்டை வச்சு போடக்கூடாது இளம் பெண்கள் ரவுண்டா வெள்ளையா இருக்கும், அந்த வட்டை வச்சு போட்டாங்கன்னா என்னன்னு கேட்டாக்கா அழுத்த ஒலியானப்பா செடிப்பறை வீண் சக்தி இழந்து தன்பரி அப்பா அன்னவர் காது ஒலி மந்தப்படுவது அழகா நிக்கணும் போடுவாங்க ஓட்ட பெருசா வச்சு. அதுபோல அழகாய் தானா ஏன்னா தங்கமாய் போய் பொருந்தனமா மரவட்டை வைக்க கூடாது, அந்த மாதிரி வைக்கணும்னாக்கா வயசானவங்க வைக்கிற அழகா ஏதாவது சொன்னா என்ன அப்படின்னு கேட்க. ஆனா இப்ப எந்த தரமும் இன்னும் அது காரண வெட்டை. அதுபோல எம்பெருமான் திருவருள இந்த மாதிரி காதலுக்கெல்லாம் அந்த காதலுக்கு குண்டலங்கள்லாம் ஆடுதான் பிரியா.
அதோட பைம்பூன் கல காதார் குறையாத பைம்பூன் கலனார் மலரக்கூடிய கூந்தல்கள் ஆடுகின்றதா, அப்பூக்கள் இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் ஆடுகின்றதா, கோதை குழாமா கோதை குடலாட வண்டின் குழாமார் குழல் முடியெல்லாம் ஆடுதான். எப்பொழுதே இங்கதான் சொன்னா எப்பொழுது முடியை அழுக்கலாம் எப்பொழுது முடியை முடியணும்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு.
எல்லாரும் எந்த நேரத்திலையும் முடிய அழுத்து விட்டு அப்படி சாத்தனா வந்து காத்து வாங்கி நிப்ப அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தலைவிரி கோலமா யாருக்கு நீ காட்சி கொடுக்காது, என்ன உங்க ஆத்திரம் இருந்தாலும் மாத்திரம் காட்சி கொடுக்கறது இல்ல, நீ வெளியில வந்து நின்னா தலைவிரி கோலத்தை யாராவது பாப்பா சகல தர அவன் போற காரியம் கட்டணும், அவன் போற காரியம் கட்டா அவருக்கு ஒரு வேதனையில பங்கு உண்ண வந்துச்சு.
அதனாலதான் தலைவிரித்தான் வாசலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம், அந்த காலத்துல நாலஞ்சு கட்டு உண்டு, மூணாவது கட்டுல பொங்கலை வச்சிருப்பாங்க, ரெண்டாவது கட்டு வர விடுறது கிடையாது இன்னைக்கு உண்டு.
ஆனா இப்ப என்னன்னா முதல்ல தலையாட்டத்துக்கு வெயில வெளியில வந்தாலும் ஆத்த முடியும். அது போல எம்பெருமான் திருவிழா அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, ஏன்னா பிறரும் சுகம் அடைய வேண்டும் என்றால் உங்கள் சகலம் பிறருக்கு கருதல அறுத்து அழைச்சிடக்கூடாது. ஆகவே இந்த கோதை குடலாட எப்பொழுது குடலும் ஸ்நானம் பண்றச்ச கூட ஒரு ரெண்டு முடி சேர்த்து பின்னர் சிறு பின்னர் போட்டுத்தான் ஸ்நானம் பண்ணமா தருவி, இது சாஸ்திரம். ஏன் கேட்டீங்கன்னா தலை விரித்தவளப்பா தன்னவள் மரவனை இழந்தவளன் அறிவாயின், கணவனை இழந்தவள் தான் தலை விரிக்கலாமா. ஆகவே எம்பெருமான் திருவிழா ஸ்நானம் பண்ணுமா தலையை விரிச்சின்னா ரொம்ப பெரிய தவறு, அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு முடி எடுத்து போட்டு ஒரு சின்னதா ஒரு சின்னல் மாதிரி போட்டு தலை தண்ணி ஊற்றும் இதுதான் முறை. இந்த மாதிரி செய்தா கணவனை எக்காலமும் பிரியாத நிலை அப்பா எக்காலத்துடன் ஒரு தினம் தத்துவ ரகசியம்
இது தாய்மார்கள் சொல்லித்தரும் ஒரு கேள்வி சிவனடியாக சொல்ல வேண்டிய.
ஆகவே தத்துவத்தை தாயுடன் தாயெல்லாம் இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுங்க குழந்தைங்க, அம்மா அதுல இடியா நடிக்கிறா அதுல அடியா நடிக்கிறான்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் பேரோட அட்ரஸோட கொடுக்குது குழந்தை வாயில வேலை வச்சுருக்கு இது தெரியல எனக்கு பெருமைக்கு. அது போல் ஏன் இந்த மாதிரி இந்த முடி ரெண்டு முடி எடுத்துக்கிற ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. திருமணமாகி கணவன் இல்லத்திற்கு நாம் போகின்றோம், அந்த மாதிரி போகும்போது வலது இடை பாதி வந்து தாய் வீடை குறிக்கும், இடது இடை பாதி வந்து கணவன் வீடை குறிக்கும் மாமியார் வீடு, மாமியார் வீட்டையும் கணவன் வீட்டையும் பிரிக்க மாட்டேன் என்கின்ற தத்துவத்துக்கு சேர்த்து வைத்து குடிப்போம். தத்துவத்தால் தான் அடங்க வித்துவத்தில் அப்ப சிகையை சேர்த்து வைத்து முடியும் தன்னையே தானாக்கினால் பாரு. ஆனால் இந்த மாதிரி போடுறதுக்கு அர்த்தம் இருக்குது, மாமியாருக்கும் அப்பா வந்து சண்டை மாட்டி விடுறது இல்லை. அது போல இந்த தத்துவம் பெண்கள் தெரிஞ்சு சொல்லி வச்சா நாளைக்கு அவன் சண்டை வந்தா கூட நம்ம இந்த மாதிரி முடிவு முடிவு நாளைக்கு அதிகமா போடணும் அவன் யோசிப்பான். அந்த மாதிரி மாமியாரோட மாமா மாமாவோட ஒத்துமையா வாழ்றதுக்கான நம்முடைய தாய்மார்கள்
எப்படின்னு தெரியாது இருக்கு.
ஆகவே உத்தமர்கள் கோதையை குடலாட வண்டின் குழாம் ஆட என்றார் கோதைப்பார். இந்த மாதிரி ஆடும்போது என்னவா அந்த புலன்கள் குளிர்ச்சியை தருகின்றன. அந்த குளிர்ச்சியை தருவது சீத புனலாடி சிற்றம்பலம். வாழ்க்கையில எல்லாரும் கோவில் குளத்துக்கு போயிருப்பேன், இல்லா போனா டூரிஸ்டியாவது எரிந்து போவேன். ஆனா கோவில் குளம் போறதெல்லாம் என்னத்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற கட்டடத்தை பாக்குறதுக்கும் அங்க இருக்கிற சாமான வாங்கறதுக்கும் இல்லை. எல்லாம் போறவாங்கலாம் என்ன பண்ணுவா, சாமான் வாங்கறதுக்கு தான் போவாங்க. இந்த கடையில என்ன கடைக்குதுன்னு பாக்கலாம் போவாங்க. அந்த மாதிரி நினைக்காது. ஈசனுக்கு என்ன கொடுப்போம் என்று எண்ணிப்போங்க. அங்கு நாம் என்ன நம்மால் செய்ய முடியும் என்று போங்க. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் போய் அங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் என்ன சேவை செய்ய போகணும், இறைவன் நமக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் கொடுக்கிறான். அது போல் ஒவ்வொரு சன்னிதானம் போய் ஒவ்வொரு தீர்த்தங்களும் ஆடி ஒவ்வொரு மூர்த்திகளும் தரிசிப்பதால் அற்புத பலன்கள் தான் அடைகின்றன. அந்த மாதிரி ஒவ்வொரு மூர்த்தியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தனை மூர்த்திகள் சக்தியும் அத்தனை தீர்த்தத்தின் சக்தியும் ஒரு இடத்துல வரும். அத்தனையும் பார்க்கறதுன்னா குரு அருள், குரு அருளை பார்த்தாலும் அது கூறணும். ஆகவே போகும்போது குருவோடு போகும், அதுதான் முக்கியம். இல்ல போனா அது பூர்ணாது கிடைக்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களால் செய்ய முடியல, குருவும் கிடைக்கல, என்ன பண்றது? மூர்த்தி தீர்த்தம் தரம் முறையா தரிசிப்போருக்கு நல்வாக்கு சொல்ல சர்க்குரு உருவாய்க்கும் பராதரன். அந்த மாதிரி மூர்த்தி தீர்த்தம் அண்டர் சராசரத்தில் அனைத்து இடத்துல உள்ள தீர்த்த ரகசியங்கள் உண்டு. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு, ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் உண்டு, ஒவ்வொரு அழகுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. அத்தனை சக்திகளும் அத்தனை தீர்த்தத்தின் பலனும் அத்தனை மூர்த்தியின் பலனும் ஒரே இடத்தில் கூடும். அந்த இடம்தான் சிதம்பரம். அதைத்தான் அந்த சிதம்பரத்தான பாடுகின்றார்கள். அந்த சிதம்பரத்தான் பாடுவதால் தான் உத்தம நிலைகள் யாரா இருப்பினும் தத்துவத்தில் தானாதி வருவதால். அப்பதான் போகர் கேட்கிறார், என்னிலையும் எம்மதத்தான் சேர்ந்த சக்தி எல்லாம் வருகிறதா குருதேவன். சரி, ஒரு குறிப்பிட்ட தேவதைகள் தான் வந்தா? இல்ல, நீ எல்லா மதத்துல எந்த ஊர்ல என்ன நதி ஓண்டாலும் சரி, லண்டன்ல ஜேம்ஸ் ஓடுது அதுல புண்ணியந்தா அதுவும் வருது, அமெரிக்கால நயாகரா ஓட்டு அது புண்ணியந்தா அதுவும் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற புண்ணிய நதியுடைய சக்திகளுக்கும் ஒன்னொன்று உண்டு. அது போல அவங்க வெட்டிகன் சிட்டியில ஒருவர் உட்காந்துகிறாரு, அவருடைய ஆசீர்வாதம் வருது. இங்க வந்து போனவர் கபால ஒருத்தர் உட்காந்துகிறார், அவர் ஆசீர்வாதம் வருது. காசி கங்கை எல்லாருடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல கூடுற இடம் சிதம்பரம் ஒண்ணுதான். ஆகவே சிதம்பரத்தான் நீர், சிதம்பரத்தான் தரிசனம், சிதம்பரத்தான் வழிபாடுக்கு அதி அற்புதம் உண்டு. சிதம்பர கோயில பார்க்க வேண்டிய முறைகள் உண்டு, அனைத்து பேசியிருக்கேன். சிதம்பர வழிபாடு அதுபோல எம்பெருமான் திருவர்களால் அதி அற்புதமான ரகசியங்களா சிதம்பரத்தில் வச்சிருக்காரு. இதத்தான் வாக்கில் சித்தி பெற்றவர் பாடுகின்றார். தீர்த்தம் என்பது சிவகங்கையே, அந்த சிவகங்கையில் தீர்த்தம் இருக்கு. அடுத்து ஏத்தரும் தலைமையாளி புரியூர் மூர்த்தி அம்பல கூத்தன் உண்டு. மூர்த்தி ஒருவன் தான் உண்டு, அம்பல கூத்தன் ஒருவன் தான் மூர்த்தி. மற்றவர்கள் யாரும் மூர்த்தி கிடையாது, அவன் ஆணைக்கு அடிபட்ட தேவதைகள். மூர்த்தி என கூறலுத்தான் சிதம்பரத்தான் என்னட ராஜன் பாரு, அத்தனையும் தாந்தத்துவம் ஆகும் காலையில் சித்தி எடுக்கும் நடராஜ் சித்தனுக்கு ஈடு இணையான உருவ வழிபாடு. எங்கதும் கிடையாது அம்மூர்த்திக்கு ஈடு இணையான ஆட்டிய நாட தத்துவ விஸ்தகங்கள் எல்லாம் எங்கதும் காணலாகாது. ஆகவே ஒருவனே தேவன் தான் என் சிவனே என அறிவாய்ப்பார்கள். ஆகவே சிவனுக்கு நிகர் சிவனே தேவரும் தீர்த்தம் தினமரு காலையில் ஆகனால் தொட்டு அனைத்தும் எடுத்த ஒரு குந்திதப்பாதவரை கண்டு நீ காணலுத்தார் எப்பா எங்கனும் இல்லாத இப்பிரவை ஒளியும் பாரு. ஆகவே நடராஜன் திருகுருவுக்கு ஈடு இணையான உரு எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் வந்தார். தத்துவத்தால் தான் அவதாரங்கள் பல கோடி எடுத்து தத்துவங்களை விளக்கியிருந்தார். என்னீசன் நடராஜன் குந்திதப்பாலத்து நகாடலுக்கு ஈடாகும். நடராஜனுடைய கால்நகர் ஒரு நகைத்து அழகுக்கு ஈடு கிடையாது. பின்னை ஒரு நாள் பெருமான் தான் எடுத்து வந்தால் என்னையும் ஆளுகின்ற எண்ணீசத்தகுரு மகாதேவா இச்சமும் தான் கடந்து எச்சத்தோ நீ நின்றால் ஈசன் திருவடி திரு துண்டு விரல் நகாரனுக்கு இல்லை என்று அழுக்கடலாம். பேரம்பாஜி சித்தன் சிவபெருமான் நகத்தில் இருக்க காலருக்கு சின்ன அழுக்கடல் கிடையாது எம்மூர்த்திக்கும். இம்மூர்த்தி தன்மூர்த்தி ஆறுமூர்த்தி சொல்மூர்த்தி அம்மூர்த்தி எம்மூர்த்தி கடந்திருந்தால் இம்மூர்த்தி எனக்கு ஒரு மண்ணைய இம்மூர்த்திக்கால் எந்தி சில முத்திரை நாயகனுக்கு சிதம்பரத்தானுக்கு ஈடு இணையான பாத ஒளி கதிர்கால் இல்லையே. எத்தேவரும் இல்லை, எந்திரமும் இல்லை, இத்தெய்வமும் இல்லை. ஆகவே அழகில் சிறந்தவர் மூர்த்தி நடராஜன் ஒருவனே, மற்ற தெய்வமெல்லாம் லிங்கமாய் அமர்ந்தே.
ஆகவேதான் டிசைன் டிசைனா சிவபெருமா உருவம் எடுத்துக்கல. ஒரு உருவை எடுத்து அதுல இருந்து காலில் வர ஒரு சேடவ மூர்த்திக்கு அழகு யாரும் கிடையாது. அவர் என்ன புத்தா உருவம் எடுக்கணும், மக்கள் எல்லாம் சிவலிங்கமாய் அமர்ந்தோம். அதான் எல்லா கோயிலும் சிவலிங்கமாய் இருக்கு. நடராஜன் மூர்த்தி
அவர் ஒருத்தர் வச்சா அத்தனை மூர்த்தி அழகு அவர் வந்த மாதிரி அண்ட சராசரம். ஆகவே அந்த சித்தம்பலம் பாடி அந்த தீர்த்தத்தை ஆடி ஒவ்வொருவரும் கரை சேர முயல வேண்டும் என்கின்றார். அந்த தீத புலனாடி என்றார். அதோடு மட்டுமா வேதங்களுடைய பொருள் அத்தனையுமே சொல்லி அந்த பொருளுடைய தத்துவத்தெல்லாம் விளக்கி அந்த கோழியுடைய அழகெல்லாம் சொல்லி அவன் தரித்திருக்கின்ற கொன்றை மலை மாலை, கொன்றை மலர் மாலை,
கொன்றை மலர் மாலை என்றார்கள். கொன்றை என்றால் ஒன்று தெரியும், குறித்தது காட்டும் வண்ணம் குறித்து நீ அப்பா என்றைக்கும் ஏழு ஏழு திரவிக்கும் முன்னடிக்கு ஆளாரோன்றால் தெரியும். இன்னைக்கு மாத்திரம் சிவனடியார் என்ற பேர் வந்தா பத்தாது. என் தலைமுறை தலைமுறையா, என் பரம்பரை பரம்பரையா,
எனக்கு மக்கள் அத்தனையுமே சிவனுக்கே அடிமை செய்வோம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் கொன்றை அணிந்திருந்த ஈசனை வணங்குவார், என்றைக்கும் அவனையே வணங்குவார் பாருங்கள். ஆனாதான் சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்திருந்தார். என்றைக்கு என்னடியாராக இருக்கட்டும் அண்டசராசத்துக்கு உள்ள அத்தனை பேர். ஆகவே கொன்றை மாலை அவன் அணிந்தது எல்லாரும் அவனுடைய அடியார்கள் என்று காட்டுவதற்காகத்தான், வேறு எதற்காகவும் கிடையாது. அதுபோல் அவன் கொன்றை மாலையை தான் பாடுகின்ற அவன் சிறப்பை பாடுகின்றான். அது மாத்திரம் செய்வரையினும் பாடம் திறமை இவ்வளத்தையும் பாடம் மட்டும் இல்லாம அவருடைய சரிபாடி இருக்கின்றாளாம் ஜெகன்மாதா. நம்மை பெற்று எடுத்து காத்து நம் விதிப்படி காக்கின்றவள் பராசக்தி. நம் விதிப்படி நமக்கு தலையில எல்லாத்தையும் எழுதி கொடுத்து காக்க வைப்பதால அவருடைய பெய்வளையையும் பாடுகின்றார்களாம். பெய்வளையிடல் பா இதைத்தான் வேத பொருள்பாடி அப்பொருளாம் ஆபாடி சோதி திறம்பாடி தூள்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி தேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளனும் பாத திறம்பாடி ஆடையோர் எம்பாவா என்றார். பெய்வளை என்றால் வளையல்கள், வளையல்கள் அணிந்த ஊமை அம்மை என்று பொருள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, வளையல்கள் அணியாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவாங்க சின்ன கொண்டுதான் வளையல் அணிந்துத்தான் தீரன். பிறகு ஒரு வெய்வளை தந்தனை தங்கண்டு கைவளை அப்பா எக்காரணம் கொண்டு வளைகளட்டாது பாரு.
வளையலை கழித்து எந்த காரணத்துக்குள்ள இருக்கக்கூடாது.
வளை கயத்தினால் அப்பா அண்ணவள் காப்பு வளை கயலும் பாருங்க.
ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். என் பொண்ணு அற்றா மாடு ஆட்டு குத்தி மாடுகளை ஆசையாடு
அது கழிந்து விற்கிறாப்ப என்ன அவர் வாழ்க்கை சீர்படுவோ இல்லையோ. அதுபோல் எந்த பெண்களும் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது.
இதைத்தான் வளையில் இல்லா போனா என்னன்னு கேட்டாக்கா
வளையில் இல்லா பெண்களுக்கு காம ஊரில் இடம் பாருங்க.
அதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குலாம் வளையல் கிடையாது. இப்ப அவங்க கூட மாட்டேன் என்ன காமத்துக்கே பேர் போன.
அது போல எம்பெருமான் திருவிழா உங்களுக்கு அமெரிக்கால பொறிவோணுமா வளையல் கேட்டு லண்டன்ல பொறிவோணுமா கேட்டு அந்த இங்க போறதுனா
திருவண்ணாமலை எத்தனை யூரோப்பியன் சுத்தரம்
அவளை முட்டாளா சுத்தராரு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் வளையல்கள் மிக முக்கியம். வளையல்கள் எப்படி அணியணும் பெரியவர்கள்
வளையல்கள் எத்தனையோ தத்துவங்கள் தானாகும் வண்ணம் தத்துவத்தால் தானாடி ஏதேது எடுத்திருந்தால் இந்த வளைய பற்றி சொல்லும் போது இந்த வளையல் போடாத்தால் அந்த சம்பவம் ஒண்ணு உண்டு. அகரம் ஆகி நலைகள் தான் கடந்து உகரம் ஆகி தாண்டெடுத்து வந்ததால் போல் சிகரம் போல் புண்ணிய தவத்தாலப்பா தவ ஒளி பூண்டு நனத்திருந்த துர்வாசம் வருகின்றான் பார். தவத்தையே எடுத்த துர்வாசம் நீ வரா. சினத்தையும் தாண்டெடுத்து வந்த ஒரு நலத்தையும் தாண்ட ஒரு காலையில தினத்தையும் தேர்ந்தெடுத்த வந்த துர்வாசம் நீ வருகின்றான். வரும்போதே கிட்டு 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 கிட்டி நாடு தவிழந்த தவிழகத்த தவிழகிரி விதிமிதி கித்தி விதிமித விதவிதா ஆடுவார். ஒரு அமைச்சர் ஒரு கூட்டமே
துருவாசமை என்று பண்ணாலும் அமைச்சர் கூட்டம் இப்படி யாரும் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு பயம். தன்னை தவறு தாங்க கொண்டவன் துர்வாசம் வரும்போத ஒரு டிகிரியில் தான் வருவார், முன்னூத்தி டிகிரியில் தான் வருவார். தானா யாகும் பரிசொரு காலையிலே வானா யாகும் கண்ணனின் புருவங்கள் அசைய முன்னே அத்தனை நெருப்பு தொடர்ந்தும் பாருங்கள். துர்வாசமணி நெருங்கி விட்டனும் என்று ஒலி பேரொலி எழுப்பி அதை பேரொலி பராடிப்பாங்க. ஞானிங்க வந்து அடிக்க வேண்டிய மெத்தட் இது. பறையொலியில் அடிக்கும் போது ஞானிங்க வந்தாக்கா பும் 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 வட்ட பும் 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 பலவத்தும் பும் 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 பலவத்தும் பப்பும் பும் பப்பும் பும் பும் என ஒலிவதுக்கு ஞானி என்ன மாதிரி ஒலி எழுப்பினா ஞானிங்க வராமல் தெரியும். அந்த காலத்துல அடிக்கிற பேண்டை வச்சு யார் வராம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாட்டு, கல்யாணத்துக்கு ராஜா தாண்டி புண்ணியத்துக்கு ஒரு ஏற்பாடு, இதே கல்யாணம் வெளியே வந்து பார்ப்போம் அது யார போகும். ஆகாது அது காரணம் தாளங்களை முறையோடு பயிலாதது யார ஒண்ணு இல்ல. நம்ம எதுக்கு பிரமாதமா ஜான வாசன்றோம், எது அடிக்கிறோம் இது அடிக்கிறோம். அது போல நீங்க கல்யாணம் ஓடுவதை வர காகித ஓடம் அடிப்போம். அதுபோல எம்பெருமான் திருவரா ஈசன் திருவரை வச்சு வந்த காலம் என்னென்ன கல்யாணத்துக்கு என்னென்ன வாத்திய வாத்தியம் வாத்திய வாத்தியம். அது போல வருகின்றான் துர்வாச முனி குஞ்சி போட்ட ராஜனுடைய அரண்மணி. குஞ்சி போட்டனும் நஜுங்கிட்டான். துர்வாச முனி வராது, இப்படி வந்தாலே பிரளயம் ஆகிற மாதிரி ஆச்சே என்ன விசேஷம். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க நான் துர்வாச முனி ஆயிடுவேன், நான் துர்வாச முனி ஆயிடுவேன். ஆனா கொஞ்ச வாட்டை ஒண்ணு காப்பாற்றாத அது போல எத்தனையோ துர்வாசரை பார்த்தாச்சு. ஆகவே ஈசன் அருளால் துர்வாச முனி ஒத்தில் வராது. உருவத்திற்கு வந்த காலையில் பம்பம் என ஒலி எழுத்து பறையொலி கூட்டின அடுங்கிற அமைச்சர்கள் ஒலியல்லார். அந்த மாதிரி குஞ்சுபோஜ ராஜனுக்கு வரார். குஞ்சுபோஜ ராஜா எழுதுனீங்க காலாடுக்கு உட்கார்ந்தா இருப்பாரு. கடுகடி என கடுத்து கடுவர் கால்கள் நாடு விடுவிடு விடுத்த இடங்கள் நாடு படுபடி என உடம்பு இதுதான் ஆடுதுன்னா போவோம். தலைகளை எப்படி ஆரம்பிச்சுப்பாரு. கொண்டவன் நல்லவன் இளமையில் சிங்கம் பாரு நடுங்கும் முன்னப்பா தாடி அது காற்றில் ஆடி என்று போல ஆடி தாடி காத்துறான எப்படி ஆடும். அந்த மாதிரி ஆடினாலும் எப்படி எக்ஸாம்பிள் உருவானமா இருக்கிற பெரியவங்க. அது போல எழுதி நின்று நடுங்கின உதாரணம் பண்ணி கூப்பிட்டாரு துர்வாசமணி. வரும்போது ஆட்டார வந்து தானே வரணும் 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 சொன்னீங்கன்னா தண்ணி கூட மறந்துச்சார். அவர் கை ஆடுது அமைச்சர்லாம் அந்த காலத்துல அறிவாளிங்க ஊத்திங்கன்னா வரான் தண்ணியும் பால் எம்பெருமேட்ட வந்து அமர்ந்தார். ஆஹா பாலை ஊற்றி கூப்பிட்டுட்டா மகிழ்ச்சி. வந்த காரணம் எது இருந்தாலும் செய்கின்ற அப்பவே வளைஞ்சிட்டான். ஒத்த வளையறனா எதையும் செய்வான்னு அர்த்தம். உடனே எந்த காரியும் செய்கின்ற
எனக்கு ஆசிரமத்திரை தத்துவமாய் தாந்தனித்து இருக்க பணி செய்ய ஓர் பெண் வேண்டுமே.
ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு எனக்கு பணிபுட செய்யணும், சின்ன பொண்ணா இருக்கணும், அதுக்கு நீ வகை செய்யணும். உச்சரும் குஞ்சியது உண்டு பாரு. குஞ்சி வளர்ப்பு மகள், குஞ்சி வளர்ப்பு மகள். என்ன சொன்னா என்னுடைய மகள் இருக்கிறாள் குஞ்சி, அவன் வந்து உனக்கு இது பணிபுட செய்வான். அதனால கவலை கொள்ள வேண்டாம். காட்டுவாய் அப்பெண்ணை என்றனர் துருவாசம். அந்த சின்ன குழந்தை ஏர் எடுத்து பார்க்கிறார். பார்க்கும் போது அந்த அம்மா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் டிவி மாதிரி ஓடுது. எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆஹா சரி, என் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய பொண்ணை சின்ன பொண்ணை அனுப்பியா பார்த்து கொஞ்சம் பெரிய ஆள் அனுப்பக்கூடாது. சாபம் கொஞ்சம் வேகமாக விடுவேன். இருந்தாலும் எனக்கு அவளோட சாபம் தப்பு செய்தான். குஞ்சி வந்து சின்ன புள்ள விளையாட்டு குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும், ஆடி பாடி விளையாடி இந்த குழந்தை முனிக்கு போய் தாரத்தில் செய்ய போன. சரி துணிஞ்சுட்டான் போய் அம்மா அந்த குந்தி வாடா எல்லா விதத்திலையும் பணிவிட செய்தா துருவாசமணி. அத்தனை விதத்திலும் செய்து பணிவிட செய்யும் போது அவன் என்ன பண்ணார், ஒரு வருஷம் பணிவிட மகா திருப்தி ஆயிட்டா. துருவாசமுனியை திருப்தி பண்ணானா அந்த பொண்ணு உலகத்துல யார வேணா திருப்தி பண்ணுவான். அந்த மாதிரி இருந்த அந்த குந்தி தேவி கொஞ்சம் யோசிச்சான். பியூச்சர் மிக கடுமையான துன்பங்கள்லாம் வரப்போகுதுன்றதையும் பார்த்து விட்டார். அதுக்கு காரணம் என்னன்னு என்று யோசிக்கிறார். அப்பதான் சொல்றாங்க, இக்குழந்தை தன்னை அறியாம தாரது விளையாடும் போது அத்தனை வலைகளையும் கழட்டி எரிந்து விளையாடி தத்துவத்தில் தான் அடங்கி வந்த காலத்தில் அப்ப மணலில் தான் வைத்து புதைத்து ஏதோ கட்டிடங்கள் கட்டியது. தத்துவத்தில் இக்கரண்டில் இருந்த வலைகள் அத்தனையிலே எடுத்து வைத்து
தலைவிரி கோலமாய் தத்துவம் மறந்த ஆடலுக்கு பிணையில் இருக்கு நெத்தி போட்டு அழியாடிய தான் குறித்து ஆடிய இருக்கும் மற்றொரு பெண் நெத்திகளையும் அழித்து தான் விளையாடி பார்த்தது அன்னவர்கள் வளையலும் பிடுங்கி தாங்கைக்கு ஏறெடுத்து பார்த்தது இதனால் வந்தது சாபம் பாரே இன்னவர் கடும் கும்பத்துக்கு ஆளாவாள் பார்த்துட்டார் போர்க்கார் பயங்கரமாக வேதனை அடைஞ்சிட்டார் துருவாசரி இந்த மாதிரி வளையெல்லாம் சின்ன குழந்த விளையாட்டா செய்துக்க இவன் அப்பதான் சொன்னாரு பாமர குழந்தையாயிருந்தால் தாய்க்கு தெரியாது அந்த மாதிரி தெரிய வேண்டும் என்றால் சொற்பொழிவுகள் மூலமாக தான் சொல்ல வேண்டும் அதுக்காக அந்த காலத்தில் ஒரு தாழ்ச்சியவன் வச்சாங்கன்னா தென்னமரத்தை தென்னமரம் தேங்காய் அறிஞ்சி சாமிக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது கதை முடியும் அப்ப பாரு இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் அடியல் பார்த்துல ஒன்னு நூறு நூறு நாள் ஆனா எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறேன் ஒருவரும் வேலை பார்த்த மாதிரி ரொம்ப நேரமா இருக்க அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த பெண் தெரியாமல் செய்தனுக்கு அரச பெண் வேறு ராணி மாதாக்களுக்கு எல்லாம் ரகசியம் தெரியும் என்னென்ன வலையில எப்படி வைக்கணும் என்னென்ன அணிகளை எங்கெங்க அணியணும் இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுக்காம விட்டா அதனால ராணி லெவலுக்கு பனிஷ்மெண்ட் இவள் பல துன்பங்களை அனுபவித்து போகின்றாள் வேதனைப்பட்டு இவளுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் இவளுக்கு பிற்காலத்தில் சந்ததி இல்லாமல் காரியங்கள் கெட்டுவிடும் ஆகவே மந்திரங்கள் முறையோடு தந்துவிட்ட நம் துர்வாசமுனி அந்த மாதிரி சொல்லத்தால அப்ப துர்வாசமுனி சொல்லிக் கொடுத்தாரா சுந்தி துர்வாசமுனி சொல்லிக் கொடுத்தா வயல கொடுத்து சுந்தி அது இன்னைக்கு நம்ம வெளியில வரும் ஆகவே என்ன தெரியும் அம்மா வளையல்கள்லாம் இனிமேல் உங்க குழந்தைக்கோ பேச்சுக்கோ பேரத்தோ உங்க ஆக்களுக்கு வாழ்க்கை இனிமே இனிமேல் இருக்க வாழ்க்கெல்லாம் அதான் வளையல் கொடுத்து பார்க்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வேண்டியவர் வந்து வளையல் கொடுத்து மற்ற அப்படியே மூடி வச்சுக்கலாம் சில பேர் வேணும்ட்டே சின்ன சைஸா கொடுத்துரு குழந்தைக்கு போடுறாங்க அவங்க போட முடியாது படம் இல்லாம சினிமா இந்த மாதிரி குஞ்செல்லாம் இருக்க கூட அள்ளி அள்ளி கொடுக்கல வளையல் குங்கும முடியலாம் அதெல்லாம் ரொம்ப செய்யும் அதனால நவராத்திரி வச்சா வளையல் கொடுப்போம் குங்குமம் கொடுப்போம் மஞ்சள் கொடுப்போம் அதுபோல் எம்பெருமாச்சே திருவம்பாவையிலும் மஞ்சள் வளையலும் குங்குமம் கொடுக்கறதுலாம் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி கொடுத்தா உங்க ஆத்திரத்தை குழந்தைகளுக்கு கல்யாணம் யாராவது அமந்திரி தோஷங்கள் வந்தா அந்த அமந்திரி தோஷங்கள் போயிடும் அதுபோல் வளையல் கொடுத்து பழகிங்கோ எல்லாம் செய்வீங்கன்னு நம்புறேன் கிடைச்சது அல்ல நீ கீசல அதுபோல் அப்போ துர்வாசமுனி சொல்லித்தராரா சில சத்தியத்தை குறுக்க பார்க்கற முடியல சில துர்வாசமுனி சொல்லித்தராரா அம்மா குந்தி தேவி என்னென்ன செய்ய தெரிஞ்சுவிடும் வளையல்கள் எதனால் போடணும் நம்ம எல்லாம் வந்து தங்கத்தால வளையல் போடுறது தனி சப்ஜெக்ட் வைரத்தில் வளையல் போடுறது தனி சப்ஜெக்ட் ஆனா எளிமையா இருக்கிற முதல் கொண்டு செல்வந்தர் வரைக்கும் போடுகின்ற வளையலை சொல்லிக் கொடுத்தார் துர்வாசமுனி குந்திக்கு இது ஒவ்வொருவரும் நடைமுறை செய்துத்தான் தீரன் தனித்தொரு காலையிலே ஏதே எடுத்திருந்தால் இடுகின்ற வலைகளை ஒவ்வொரு நாரிமணிகளும் செய்துத்தான் தீரன் செய்தா போரல் செய்துத்தான் தீரன் ஏழு நாள் தொட்டு உரித்துடன் உருவகை தாங்கின்ற காலை மதித்துடன் நான் எடுத்திருந்தால் வலையனுடன் வாழ்வாழ வந்து வாழ்வழைக்கு அழுவறுத்தல் அல்ல குந்தி சொன்ன வார்த்தைக்கு ஏற்று செய்தேன் அப்போதான் குந்தியுடைய ஆட்சி வரும் மகாதேவி அவர் மகாலோகத்தாளர் கிருஷ்ண கால் செருப்பா செய்கிறாங்க அதுபோல் நினைச்சீங்க அந்த உண்மையான வார்த்தையை ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சா எந்த காரணத்தை கொண்டு இனி கனவுல கூட வளையல காய்ட்ட கூட ஆல்டர்னேட்டிவ் வளையல் போடுவேன் காய்ட்டு அதுபோல் எம்பெருமான் திருவருளம் பெண் குழந்தைகள் போதிருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி இவா எந்தெந்த வயசுல என்னென்ன செய்யணும்ன்றா பிறந்த குழந்தையிலிருந்து மூணு வயசு வரைக்கும் சந்தன கட்டையில வளையம் செய்யணும் அந்த வளையத்துலதான் வளையம் அந்த சந்தனக்கட்டையில வளையல் செய்து கருப்பு சார்ந்து தடவி அந்த குழந்தைகளுக்கு போடணும் கருப்பு கலர் அந்த சந்தனக்கட்டையில ரிங் வளையம் வளையமா அதுல கருப்பு சார்ந்து தடவி போனா மூணு வயசுல இருந்து ஆறு வயசு குழந்தை பிறந்த குழந்தை மூணு வயசு வரைக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டா கருவன் கடுவன் கடுவான் பெருவன் திருவல்லி பெருவல்லி பேய்க்குழி தோஷங்கள் அஷ்டநாகன் சின்வந்தம் கேரையர்கள் சிலபொன்றும் அக்குழி தோஷங்கள் பச்சையாய் சிகப்பாய் விதவிதமாய் தேடி போகும் பாரு அக்குழி தோஷங்கள் எல்லாம் இடியிட்டதே போயிடும் பாரு புலி தோஷங்கள் போகுமா அதுல சந்தன இதுல குழந்தைல மூணு வயசுக்குள்ள அந்த ரீசு போடணும் அதுக்கு கருப்பு சார்ந்து தடவை அதற்கு அடுத்து மூணு வயதுல இருந்து ஆறு வயது வரைக்கும் வேப்ப மர கட்டையில் வளம் செய்து அதுக்கு வந்து நீர நிற சார்ந்து தடவி போடணும்
இந்த மாதிரி வேப்ப மர கட்டையில நீலகரை சார்ந்து செய்து போட்டாக்க கபத்துடன் வாயு கொண்டவர்கள் தானாகும் மன்னன இதற்குடன் இதுவாக இளவாக கொண்டோம் இளவாதம் பக்கவாதம் குலவாதம் என்று கக்குவாதம் 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 கொண்டு தன்னதப்பா காமாலை தோஷங்கள் வள்ளிடாது குழவிக்கு பாரு அந்த மாதிரி வளர்ப்போம். அதற்கடுத்து 6 வயதிலிருந்து 9 வயது வரைக்கும் அரச மர கட்டையில வளையல் செய்து பச்சை சார்ந்து மரம் வளையல் போறோம். அரச மர கட்டையில பச்சை சார்ந்து போட்டாக்கா அந்த பெண் ஆரோக்கியத்துடன் வாழ்வா தான் ஆரோக்கியம் தானே தந்திடுவோம் அரச போகம் தந்திருப்பா மரங்கள் எல்லாம் அரசன் பாருங்க ஆரோக்கிய நோய் நொடிகள் இல்லாமல் இருக்குமான்ற குழந்தைங்க. அதுக்கு அடுத்து 9 இருந்து 12 வயசு வரைக்கும் வேங்க மரத்துல வளையல் செய்து போடணும். வேங்கை மரத்தில் தான் செய்யும் வளையங்களப்ப அந்த சில உடுக்கைகளை வேங்க மரத்தில் செய்வேன் அந்த உடுக்கை இல்லை. அது போல வேங்க மரம் உடுக்கையில் சில அது தனி ரகசியம் அது உடுக்கமைக்கு. அது போல வேங்க மரத்தில் வளையம் செய்து போட்டாக்கா அந்த பெண்ணுக்கு 9 முதல் 10 வரைக்கும் இந்த மைண்டு சரியாக அப்பதான் வேதனையின் மைண்டு எதை இதை செய்யலாம் அதை இதை செய்யலாம் அம்மா எனக்கு சரியா கவனிக்க மாட்டா சாப்பிட வேலைய கவனிக்கிறா தம்பியை கவனிக்கிறா தங்கச்சியை கவனிக்கிறா என்ன கவனம் அந்த ஹேட்ரட் வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் என்ன ஒதுக்கிட்டா ஒதுக்கிட்டா ஒதுக்கிட்டால் அந்த எண்ணங்கள் வளராம இருக்குமா வேங்கையை மரமாய் நின்றன் என்னாறு முகல் தன்னையும் அழகாய் ஆக்கி காட்டவே. அதுபோல முருகன் வேக மரமா நின்னானா அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு கன்ஃபியூஸ் வந்துற போது சந்தேக புத்தி வந்துற போது தாய் தந்தையர் தவறா நினைச்சிட போது அதை வேங்க மரத்துல வளையம் செய்து போடணுமா பச்சை தடவை. அதற்கு அடுத்து 80 ரூபாய் சிகப்பு தடவை போடணுமா. அதுக்கடுத்து 12 இருந்து 15 வரைக்கும் வில்ல மரத்துல வளையம் செய்து வில்ல மரக்கட்டை வளையம் செய்து மஞ்சள் நிறம் தடவி போட வேண்டுமா. இந்த மாதிரி போட்டா நிச்சயமா சிவனடியாக பக்தி உள்ளவரே கடவுளாய் வந்து சேருவாராம். வில்வத்தால் ஆகினால் நீ எடுத்து வந்தாலும் மதுவுடன் போனார் நல்லவன் இல்லவன் இல்லாதவன் என்று காதல் புரிய மாட்டார் கண்டவன் கையில் இருந்து கண்ணீர் கசக்க மாட்டார். அதுபோல தெரிஞ்சவன தெரியாதவன் ரோட்ல போறவன்லாம் பார்த்துட்டு அவன் நேற்று காதல் கொண்டு அவன் நடுரோட்ல விட்டுட்டு போறான் அந்த மாதிரி எல்லாம் புத்தி வராங்க. அடக்கத்துடன் இருந்த முறையோடு அம்மங்கை வாழ் ஆம்பளையா இருந்தாலும் தெரியுது ஆம்பளை போய் சேர்த்து ஆம்பளை அந்த ஏதோ ரோட்ல இதை பார்த்து பின்னால போய் அப்புறம் வேற ஏதோ பார்த்து ஆகவே ஆம்பளைக்கு பொம்பளை ரெண்டு பேருக்கு ஆயிடு. அந்த மாதிரி வில்ல மர கட்டையை செய்து அதுக்கு மஞ்சள் நிறம் தடவி இருந்தால் அவர்களுக்கு நல்ல பங்களா நல்லவளா வந்து சேருவார். ஆனா இருந்தால் உத்தமி அடைய சத்தியமாய் உத்தமி அடைய சத்தியமாய் கத்து வந்து தான் சொல்லுவோம் பாரு 15 வயசுலிருந்து 35 வயசுலிருந்து ஆலமர கட்டையில வளையல் செய்து போடணுமா பெண்கள். ஏன் கேட்டீங்கன்னா பேரம் பேச்சுகள் எடுப்பாங்க பெரும்பாக்கியம் பால்பாக்கியம் தான்பாக்கியம் ஆகும்பாரு இம்மர கட்டையில் வளையும் செய்து இட்டிடில் பாரு ஒவ்வொரு தாய்மாரும் நாளைக்கு போய் சொல்லணும் உங்களோட மத்திய இட்டில் இது பொக்கிஷங்க. அது போல எம்பெருமான் திருவருடம் பொன்னால வெளியால போடக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ 15 இருந்து 30 35 வயசு இருக்க ஆலமர கட்டையில செய்து அதுக்கு வெள்ளியிலேயோ பொன்னிலேயோ மேல்காப்பு போட்டு போறோம் அதுதான் முதல் வளையமா இருக்கும். அது போட்டு நீங்க தங்கத்துல என்ன நகை வேணா போட்டுக்கலாம் முன் இது அதான் இருக்கும் பின் இதுவும் அதான் இருக்கும் முன்னும் பின்னும் அதான் இருக்க அது வளைய போற ப்ரொசீஜர் சொல்றேன். அது போல எம்பெருமான் திருவரணா 35 வயசு 60 வயசு வரைக்கும் பஞ்சலோகத்தாலான வளையங்கள் தான் போறார் வேற எதுலையும் போற. அந்த மாதிரி போடும்போது கண்ணாடி வளையலும் எல்லாம் வளைகாப்பு வந்து திருமண அழப்பினும் எல்லா மங்கைகளும் அணியலாம் வளையல் கண்ணாடி. இதுல வந்து என்ன போடணும் வில்ல மரத்துல செய்ய ஆலமரத்துல செய்கின்ற முன்காப்பா போட்டு அதுக்கப்புறம் எல்லா நகைகளும் மாட்டி பின்காப்பா ஆலமர காப்பு வைக்கிற ஒவ்வொரு பெண்களும் இதுதான் சண்டை வடம் என்று சொல்வது உண்டு. அந்த காலத்துல எல்லாரும் வந்து காப்பு போட்டிருப்பாங்க காப்பு போடாத மங்கையர் கிடையாது ஆம்பளையும் கிடையாது குடிஞ்சு வச்சு காப்பு போட்டு. அது போல எம்பெருமான் திருவருளால் வளையல்கள் பொன்னால் செய்தால் என்னென்ன வளையல்கள் போடலாம் நெளிவு நெளிவா வளையல் போட்டு வச்சிருப்பாங்க வங்கி வளையல் சொல்றது அந்த வளையல் போடக்கூடாது. ஏன் கேளுங்க அது எங்கது நெளியது போல அப்பா உன் காரியங்கள் நெளிந்து நெளிந்து கை நழுவது வேணாம் வங்கி வளையல ரொம்ப பிரமாதமா போடுவாங்க போடாது அந்த மாதிரி போனா பாம்பு வளையிறது போற உன் காரியங்கள்லாம் நெளிஞ்சு நெளிஞ்சு போயிடும். ஆகவே உறுதியுடன் அடிக்கும் ஓர்வாடு வளையல் அதிலே அப்போ சங்கு சக்கர முத்திரை இட்டு அடிப்பாய் சங்கு வளையல் சக்கர வளையல் சங்கிலே செய்வாங்க முத்திரை அதுல 50 சங்கு இருக்கும் அந்த மாதிரி வளையல் தான் ஒன்னா சேர்த்து நான் வளையல சில பேர் அடிக்குவாங்க அப்படியே வளகாப்பு தான் அடிக்கலாம்.
அதுக்கு என்னன்னு கேட்டா எண்ணினான்கு வளையல் வைத்து, முன்னே காப்பு வளையல், முன்னர் சொன்ன காப்பு வளையல், அதுக்கடுத்து எண்ணினான்கு வளையல் வைத்து பின்காப்பு வளையல் வைப்பாய்.